ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் பார்த்து கொண்டிருக்கிற வகுப்பு பஞ்சதசி. அதில் ஆறாம் அத்தியாயம் சித்திர தீபம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் கடந்த வகுப்பில் 43 ஸ்லோகங்கள் பார்த்து முடித்தோம். அதில் கடைசியாக ஒரு வித்யாரந்தர் என்ன சொன்னார் அப்படின்னா, அதாவது ஒரே வார்த்தை தான் வந்து மாறி மாறி அழைக்கப்பட்டாலும் அதனுடைய அர்த்தம் ஒன்று தானே. அது மாதிரி ஸ்வயம்னாலும் ஆத்மானாலும் ஒன்று தான் அப்படிங்கிறத நமக்கு நிரூபணம் செஞ்சார். அதுதான் பரியாய பாஷான்னார். அதாவது அது எப்படி நமக்கு புரிய வச்சார் அப்படின்னா, இப்போ தமிழில் நம்ம தண்ணீர்னு சொன்னாலும் சான்ஸ்கிரிட்டில் ஜல்லம்னு சொன்னாலும் அது ஒரே பொருளை தான் குறிப்பிடும். அதே மாதிரி நம்ம தமிழில் சூரியன் சொன்னாலும் சமஸ்கிருதத்தில் ஆதித்தன் சொன்னாலும் அது ஒரே பொருளை தான் குறிப்பிடும். அது மாதிரி இங்கே ஸ்வயம் அப்படின்னாலும் ஆத்மா அப்படின்னாலும் ஒன்று தான் அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்காக நம்முடைய ஸ்வயம் பிரகாச அந்த உணர்வை நமக்கு சுட்டி காட்டினார் என்று நம்ம கடந்த ஸ்லோகத்தில் பார்த்தோம். அதுதான் 43 ஸ்லோகம். இப்போ இன்றைக்கு நம்ம 44 பார்க்கலாம். இப்போ இதெல்லாமே வந்து வேதாந்த சாஸ்திரத்தினுடைய அடிப்படையை ஆழமாக விளக்கிட்டே வருவார். அது வந்து ரொம்ப இலக்கண ரீதியான விளக்கங்களும் இருக்கும், தத்துவார்த்தமான விளக்கங்களும் இருக்கும். இப்போ நம்ம வந்து அந்த ஸ்லோகம் அதற்கான பொருள் அதை கொஞ்சம் விரைவாகவும் பார்ப்போம். ஏன் அப்படின்னா நிறைய ஸ்லோகங்கள் இருக்கு, நம்ம ரொம்ப ப்ரீஃபாக போயிட்டு இருந்தோம்னா டைம் பத்தாது. அதனால கொஞ்சம் அந்த ஸ்லோகத்தினுடைய விளக்கங்களை அப்படியே நான் கொஞ்சம் ஷார்ட் பண்ணி அப்படி கொண்டு போவேன். தேவையான இடத்துல பேச வேண்டிய இடத்துல பேசுவேன், அப்படி போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். அப்போ இன்றைக்கு 44 ஸ்லோகம். கடக ஸ்வயம் ந ஜானாதித்யவம் ஸ்வத்வம் கடாதிசு அச்சேதனேஷு திருஷ்டம் சேத்து திருஷ்யதாமாத் மசத்வ. இங்க என்ன சொல்றாருன்னா, குடம் வந்து தன்னைத்தானே அறியாது என்று ஜடப்பொருளிடம் ஸ்வயம் என்ற சொல் பயன்படுத்துவதாக நீ கூறினால் அது அவற்றில் இருக்கும் ஆத்மாவின் இருப்பினால் பயன்படுத்தப்படுகிறது என்பதை அறிந்து கொள் அப்படின்னு ஒரு ஸ்லோகத்துல புரிய வைக்கிறார். அதாவது இங்க வேதாந்த தத்துவத்தினுடைய ஒரு முக்கியமான சித்தாந்தத்தை நம்ம பார்க்க முடியுது. கடகா ஸ்வயம் நா ஜானாதி, அதாவது ஒரு குடம் தன்னை சுயமாக அறியாது. அப்ப இங்க ஸ்வயம் என்ற சொல் பயன்படுத்தப்படுகிறது. அப்படியானால் ஸ்வயம் என்பது ஜடப்பொருளுக்கும் பொருந்துமா அப்படிங்கிறது எதிராளியனுடைய கேள்வி, அதாவது பூர்வ பட்சி கேட்கின்ற கேள்வி. அதுக்கு ஒரு வித்யாரண்யர் என்ன பதில் சொல்ல போறார் அப்படின்னா, இப்போ நம்ம குடம் பானை மேசை மரம் கல் அப்படின்னு ஜடப்பொருட்களிடம் ஸ்வயம் என்ற சொல்லை பயன்படுத்துகிறோம். இதனால் ஸ்வயம் என்பது ஆத்மா என்ற உங்கள் முடிவு தவறல்லவா அப்படிங்கிறத அந்த பூர்வ பட்சி கேட்குறான். அப்போ வித்யாரண்யர் அதுக்கு என்ன பதில் சொல்றார் அப்படின்னு பார்க்கும்போது, அச்சேதனேஷு திருஷ்டம் சேத் அப்படிங்கிறார். அதாவது சரி, ஜடப்பொருட்களிடம் அது காணப்படுகிறது என்று வைத்துக்கொள்வோம். அதன் பிறகு அதனுடைய உள்ளார்ந்த விஷயம் என்ன? திருஷ்யம் ஆத்ம சத்வதகா, அதாவது ஆத்மாவின் சத்தையால் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இங்க புரிய வைக்கிறார். அதாவது இருப்பு தன்மை, அதாவது குடம் இருக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம கேட்டோம்னா எதிராளி என்ன சொல்லுவான்? ஆம் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவான். மரம் இருக்கிறதா அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்டோம்னா ஆம் இருக்கிறது என்று சொல்வான். அப்ப இந்த இருக்கிறது என்பது எங்கிருந்து வந்த சொல் அப்படிங்கிறது வித்யாரண்யருடைய கேள்வி. அப்ப இங்க இருக்கிறது அப்படிங்கிற ஒரு வார்த்தை நம்ம சொன்னோம் அப்படின்னா அது வந்து இருப்பை மட்டும்தான் குறிக்குமே தவிர இருப்புக்கு வேறாக அங்க எதுவுமே இல்லை என்பதை உணர வேண்டும் என்று அந்த பூர்வ பட்சிக்கு புரிய வைக்கிறார் என்று நம்ம இங்க பாக்குறோம். ஏன்னா இங்க அனைத்து இருப்பு தன்மைகளுக்கும் மூலமான சத்து ஒண்ணு இருக்கு இல்லையா, அதுதானே இருப்பு. அதாவது நம்ம பரமாத்மாவை சச்சிதானந்த ஸ்வரூபமா பார்க்கிறோம், சத்து சித்து ஆனந்த ஸ்வரூபம். அப்ப சத்துனா இருப்பு, சித்துன்னா அறிவு. அது அறியப்படுகின்ற பொழுது நம்மளிடத்திலே ஆனந்தம் மலருது அப்படிங்கிறதா சச்சிதானந்த ஸ்வரூபமா நம்ம பரமாத்மாவை பரபிரம்மத்தை பார்க்கிறோம். அப்ப இந்த இடத்துல குடம் வந்து சைத்தன்யமா அப்படின்னு கேட்டா இல்லைதான். ஆனால் குடம் இல்லையா அப்படின்னு கேட்டா இருக்கிறது. அப்ப இந்த இருக்கிறது என்பது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டா, இப்ப குடத்தில் வந்து அறிவு இல்லைதான், ஆனால் சத்து இருக்கிறது. அந்த சத்து எதில் இடத்துல இருந்து வருது? ஆத்மாவின் இடத்தில். அப்ப இங்க எப்படி இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நீங்க ரொம்ப ஆழமா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க எதையெல்லாம் பாக்குறீங்களோ அதெல்லாம் இருப்பு தானே, சத்து தான். சத்துக்கு வேற இங்க எதுவுமே கிடையாது. ஆனா அதை பார்ப்பவன் யாரு? நீங்க தான் பாக்குறீங்க. இப்ப எதிரில் ஒரு குடம் இருக்கு, எதிரில் ஒரு பேனா இருக்கு அப்படின்னு ஒரு பொருளை நீங்க பார்த்துட்டு இது குடம் இது பேனா அப்படின்னு நீங்க சொன்னாலும், அதுல ஜடப்பொருள் உயிர் பொருள் ரெண்டு பிரிச்சு பார்த்து இந்த பானைக்கு எங்கெங்க உயிர் இருக்கு, இந்த மரத்துக்கு எங்கெங்க உயிர் இருக்கு, அல்லது இந்த கல்லுக்கு எங்க உயிர் இருக்குங்க, ஆனா மனுஷனுக்கு உயிர் இருக்கு, அப்ப இதெல்லாம் உயிர் பொருள், இது ஜடப்பொருள் அப்படின்னு நீங்க பிரிச்சு பார்த்துட்டு, அப்புறம் அறிவினுடைய அடிப்படையில பார்த்து இந்த கல்லுக்கு எங்க அறிவு இருக்கு, இந்த குடத்துக்கு எங்க அறிவு இருக்கு, ஆனா மனிதனுக்கு அறிவு இருக்கு இல்லையா, அப்ப இங்க அந்த அடிப்படையில இப்போ நமக்கு அந்த ஸ்வயம் அப்படிங்கிறத உணரக்கூடிய ஒரு விஷயம் வந்து குடத்துக்கு இல்லையே இல்லையா அப்படிங்கிறது பூர்வபக்ஷனுடைய கேள்வி. ஆனா இங்க விஷயம் அப்படி புரிஞ்சுக்க கூடாது. எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இங்க எது அறிகிறதோ அதுவே அதுதான். அப்ப இங்க குடம் அப்படிங்கிறத யார் அறிகிறாங்களோ அந்த அறிவு தான் அங்க இருக்குது, அதுதான் சித்து. அந்த சித்து தான் சத்தா இருக்கு. அப்ப இங்க நீங்க எதை பார்த்தாலும், இப்ப நான் இதை பார்த்தேன், இதை அடைந்தேன், இதை அறிந்தேன் அப்படின்னு நீங்க இந்த உலகத்துல என்ன வேணா வச்சுக்கீங்களேன். பேனாவில இருந்து நீங்க யானை வரைக்கும் எடுத்துக்கலாம், இரும்புல இருந்து யானை வரைக்கும் எடுத்துக்கோங்க, அல்லது பூமியில இருக்கக்கூடிய இரும்புல இருந்து வானத்துல இருக்கிற சூரியன் வரைக்கும் கூட எடுத்துக்கலாம். அதாவது மிக நுண்ணிய பொருளை எடுத்துக்கலாம், மிக பிரம்மாண்டமான பொருளை கூட நீங்க எடுத்துக்கலாம். ஆனா உங்களுடைய கண்ணோட்டம் பார்வையில இது சிறியது அது பெரியது, இது உயிருள்ளது அது உயிரற்றது, அப்படி இப்படி நீங்க எப்படி வேணா அதை பாருங்க. அதை பத்தி எங்களுக்கு அக்கறை கிடையாது. இங்க எது தேடுகின்றாயோ அந்த தேடும் பொருள் நீ தான். அப்ப நீ அந்த குடம் என்று பார்த்து அந்த குடத்துல அந்த ஸ்வயம் இல்லைன்னு சொன்னீன்னா, அந்த குடத்தை அறிபவன் யாரோ அதுதான் ஸ்வயம். அப்ப அங்க நான் அறிகிறேன் என்று நீ சொல்வாயானால், நீ இருப்பதினால்தான் அந்த குடம் அறியப்படுகிறது. அப்ப அந்த அடிப்படையில பார்க்கும்போது அங்க இருப்பு இருக்கிறது. ஆனால் அந்த இருப்பு அந்த இடத்துல இருக்கிற இருப்பு இடத்துல அறிவு பிரகாசம் இல்லைங்கிறதுக்காக அது இல்லை என்று எப்படி சொல்ல முடியும்? ஆக இங்க இருப்பு மாத்திரமே இருக்கிறது அப்படிங்கிறதா இங்க நிரூபணம் செய்கிறார் வித்யாரண்யர் என்று நம்ம பார்க்கிறோம். அதாவது கடவுள் இல்லை என்று சொல்பவன் அந்த கடவுள் எனக்கு கண்ணு முன்னாடி காட்டு அப்படின்னு சொன்னா எப்படி காட்ட முடியும்? ஒரு கல்லுல கடவுளை காட்ட முடியுமானா? ஒரு நாம கல்லுல செதுக்கி வேணா காட்டலாம், பாருங்க இது சிவபெருமானுடைய வடிவம், இது நாராயணனுடைய வடிவம் அப்படின்னு ஒரு உருவ வழிபாட்டின் அடிப்படையில் வேணா கல்லில் ஒரு வடிவத்தை செதுக்கி இதுதான் கடவுள் அப்படின்னு கூட காட்டலாம். ஆனால் அந்த காட்டக்கூடிய ஒரு விஷயத்தை அறிபவன் யாரோ அவன்தான் உண்மையில் கடவுள். ஏன் அப்படின்னா, இங்கே வந்து விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஏற்கனவே வேதாந்த சாஸ்திரத்தில் ரொம்ப ஆழமாக பார்த்தோம், அறிபவன் அறிவு அறியப்படும் பொருட்கள். அப்ப இது திரிபுடியின் அடிப்படையில பார்ப்பான் பார்க்கப்படுபவை பார்வை அப்படிங்கிற மூன்று திருக் திருஷ்ய விவேகம் அப்படிங்கிற ஆதிசங்கருடைய வழியிலையும் நம்ம இதெல்லாம் ரொம்ப ஆராய்ந்து பார்த்தோம். அப்ப இங்க எதை வேணா நீங்க இந்த உலகத்துல பாருங்க, அந்த பார்க்கப்படுகின்றவை எல்லாம் பார்ப்பானுக்கு வேறாக இருக்க முடியாது. அப்போ இங்க நான் இருப்பதினால் இங்கு எல்லாம் இருக்கிறது, அப்ப என்னுடைய இருப்பினால்தான் இங்க எல்லாம் இருக்கிறது அப்படிங்கிற உண்மை நமக்கு புரிய வந்துடும். அதனால இங்க இருப்பு மாத்திரம்தான் இருக்குது, அந்த இருப்புக்கு வேற எதுவுமே இல்லை. அதனால நீ குடத்துக்கு ஸ்வயம் தன்மை இல்லை என்று சொல்வாயானால், அது தன்னைத்தான் அது உணரவில்லை என்றாலும் அதை உணர்பவனேவனோ அதைத்தான் அதை உணர்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆழமான உண்மையை இங்க நிரூபணம் செய்கிறார். அப்ப நாம் இதை எப்படிங்க புரிய மாட்டேங்குது, ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, சிம்பிளா நம்ம தான் கண்ணாடி அவமானத்தையே தான் திருப்பி வருவோம். இப்ப நீங்க இருக்கிறீங்க, நீங்க கண்ணாடி முன்னாடி போய் நின்ன உடனே கண்ணாடியில ஒரு உருவம் தெரியுது. இப்ப அந்த கண்ணாடியில இருக்கிற உருவம் வந்து நீங்க என்ன பேர் வேணா உங்களுக்கு வச்சிருக்கிற பேர் அதுக்கு வச்சுக்கோங்க, அதனால ஒரு தப்பு இல்லை. அப்போ உங்களுடைய பார்வைக்கு இப்ப நீங்க ராமசாமி அப்படிங்கறதுனால கண்ணாடி முன்னாடி போய் நின்ன உடனே இப்ப ராமசாமி தெரிகிறார் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கோங்க. இப்ப நான் வந்து பாக்குறேன் உங்களை கண்ணாடியில, கண்ணாடியில் ஒரு மனிதன் தெரிகிறான் அப்படின்னு தான் நான் பார்ப்பேன். எனக்கு ராமசாமிங்கிற பேர் தெரியாது எனக்கு, அதனால நான் கண்ணாடியில் பார்த்துட்டு கண்ணாடியில் ஒரு மனிதன் தெரிகிறான் அப்படின்னு அந்த கண்ணாடியில் பார்ப்பேன். ஆக மொத்தத்தில் என்னுடைய பார்வைக்கும் அந்த உருவம் இருக்கு, பார்ப்பவனுடைய அந்த ராமசாமியினுடைய பார்வையிலையும் உருவம் இருக்கு. ஆனால் நாமம் தான் அவர் ராமசாமின்னு அந்த உருவத்தை அபிமானிக்கிறார், நான் மனிதன் என்று அந்த உருவத்தை அபிமானிக்கிறேன். ஆனால் இங்கே நாம் ரெண்டு பேருமே இருப்பதனால தான் அந்த உருவம் தெரியுதே தவிர அந்த உருவத்துக்கு நான் இருக்கிறேன்னு தெரியுமா? அந்த கண்ணாடியில் தெரிகிற உருவத்துக்கு நான் இருக்கிறேன் என்று அந்த கண்ணாடியில் தெரிகின்ற உருவம் அறியுமா? அறியாது. ஏன்னா அதுக்கு சுய அறிவு கிடையாது. அப்போ தனக்கு வேறாக எது அறியப்பட்டாலும் அது என்னுடைய இருப்பினால்தான் அறியப்படுகிறது அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மை யாரால் அறியப்படுகிறதோ அவன்தான் விவேகி. இதுதான் வேதத்தினுடைய பிரமாணம். அப்ப இங்க நீங்க இதை புரிஞ்சுக்கணும். அதாவது கண்ணுக்கு முன்னாடி ஒரு குடம் இருக்கு, அந்த குடத்துக்கு உயிர் இல்லை, அது ஜடப்பொருள் அப்படின்னு சொன்னாலும் அந்த ஜடப்பொருள் தன்னை நான் இருக்கிறேன் என்று அறிய முடியாவிட்டாலும் அதை அறிபவன் எவனோ அதுவே அது, அவ்வளவுதான் விஷயம். அப்ப இங்க எல்லாம் இருப்பு தான், இருப்பு இல்லாம இங்க எதுவுமே இருக்க முடியாது. அப்ப இருப்பு மாத்திரமே இருக்கிறது. பிரம்மம் சத்தியம், ஜகன் மித்யா. அப்ப ஏன் இந்த உலகம் தோற்றம்? நான் இருப்பதனால் என்னால் அறியப்படுகிறது, அதனால் இது தோற்றம். ஆனால் எனக்கு எதிராக இருக்கின்ற அவைகள் அதை அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. இவ்வளவுதாங்க கான்செப்ட். அப்ப இது நமக்கு புரிஞ்சிட்டா எவ்வளவு பெரிய உயர்ந்த தத்துவத்தை அழகா மகான்கள் புரிய வைக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா நான் எவ்வளவு பெரிய ஒரு உயர்ந்த விஷயத்த உங்களுக்கு இப்படி லகுவா எடுத்து புரியுற மாதிரி சொல்றேன், ஆனா எத்தனை பேருக்கு புரியுங்கிறது எனக்கு தெரியாது. புரிந்து கொண்டால் இங்க இருப்பது இருப்பு மாத்திரமே, அதைத்தான் இந்த ஸ்லோகத்துல சொல்ல வர்றார். அப்ப இங்க வித்யாரண்யர் மிக ஒரு பெரிய உண்மையை நமக்கு உபதேசிக்கிறார் என்று பார்க்கிறோம். அது சத்து சித்து இரண்டின் ஆதாரம் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. சத்து என்ற இருப்பும் சித்து என்ற அறிவும் அங்கு இருப்பதனால்தான் அது அறியப்படுகிறது என்று ஒரு அருமையான விஷயத்தை இங்க புரிய வைக்கிறார். அப்ப இங்க இருப்புத்தன்மை என்பது சத்தாக இருக்கிறது, அந்த பொருள் இருக்கிறது என்று அறிவது சித்தாக இருக்கிறது. அப்ப அந்த சத்தும் சித்தும் சேர்வதனால் அங்கு எல்லாம் இருக்கிறது என்று ஒரு பெரிய உண்மை இங்கு உணரப்படுகிறது. அந்த நிலையில இங்க ஜடப்பொருள்களில் சுயம் என்ற பயன்பாடு அவசியம் இல்லை. ஆனால் அது அறிகின்ற என்னிடத்திலே நான் இருப்பதனால்தான் எல்லாம் இருக்கிறது என்ற என்னுடைய சுயம் என்றும் இழக்கப்பட முடியாதது என்று மிக அருமையா இந்த 44வது ஸ்லோகத்துல புரிய வைக்கிறார். இப்போ அடுத்தது 45. சேத்தனா சேத்தன் அபிதா கூடஸ்தாத் முக்ருதா நகி கிந்து புத்தி கிருதா பாசக்ருதை வேத்தியவர் கம்யதாம். இங்க என்ன சொல்றாருன்னா, சேத்தன பொருட்கள் அப்படின்னா அறிவுள்ளவைகள், அச்சேதனம் என்றால் அறிவற்றவைகள். இவைகள் இருவன்றும் இரண்டு விதமாக நம்மளால் பார்க்கப்படுது. அதாவது அறிவுள்ளவைகள் அறிவற்றவைகள் அப்படிங்கிறத எப்படி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ உயிருள்ளவைகள் எல்லாம் அறிவோடு இருக்குது, உயிரற்றவைகள்லாம் அறிவில்லாமல் இருக்குது அப்படிங்கிறதா நம்ம வந்து சேத்தனம் அச்சேதனம் அப்படின்னு நம்ம வச்சிருக்கோம். சேத்தனம்னா உயிருள்ளவை, அச்சேதனம்னா உயிரற்றவை. அப்போ அதே மாதிரிதான் அறிவற்றவை அறிவுள்ளவை அப்படியும் பார்க்கணும். அப்போ இந்த வேறுபாடு கூடஸ்த ஆத்மாவால் உண்டானதல்ல, அது புத்தியால் உண்டாகும் சிதாபாசத்தின் காரணமாகவே தோன்றுகிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த 45வது ஸ்லோகத்துல ஒரு ஆழமான உண்மையை புரிய வைக்கிறார். எப்படி புரிய வைக்கிறாருன்னு நான் கடந்த ஸ்லோகத்திலே உங்களுக்கு புரிய வச்சிட்டேன், மீண்டும் சொல்றேன். சேத்தனம் அப்படிங்கிறது இப்ப நான் இருக்கிறேன் என்று என்னை அறிகின்றேன் இல்லையா, அப்ப நான் ஒரு உயிருள்ளவன், உணர்வுள்ளவன். அப்ப நான் என்னை நான் அறிகிறேன், நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன் அப்படின்னு என்னிடத்துல தன் உணர்வு இருந்துகிட்டே இருக்கு. நான் சதா என்னை உணர்ந்து கொண்டுதான் இருக்கிறேன். அப்ப என்னுடைய இருப்பினாலே நான் எல்லாவற்றையும் உணர்கிறேன். ஒரு நெருப்பை தொட்டுற சுட்டுடுது, அப்ப சூட உணர்கிறேன். ஒரு பனிக்கட்டிய கையில் எடுக்கிற சில்லுன்றக்கு தாங்க முடியாம பனிக்கட்டி கீழே போடுறேன், அந்த அளவுக்கு அந்த குளிர்ச்சியை உணர்றேன். அப்போ ஒரு வெப்பம் ஒரு குளிர்ச்சி அப்படிங்கிற வேறுபாடுகள் எப்படி வேண்டுமானாலும் இருந்தாலும் அதை உணர்கின்ற ஒருவன் இருக்கிறான் இல்லையா, அப்போ அது ஒரு சேத்தனம் சைத்தன்யம் உள்ள விஷயம். ஆனால் நீங்கள் அந்த பனிக்கட்டிக்கு நான் குளிர்ச்சியாக இருக்கிறேன்ட்டு என்றைக்குமே தெரியாது, அந்த நெருப்பு கட்டிக்கு நான் வெப்பமா இருக்கிறான்ட்டு அதுக்கு என்றைக்குமே தெரியாது. அப்போ இங்க அதுகளுக்கு ஏன் தெரிய மாட்டேங்குது? அதனிடத்துல அறிவு இல்லை. நான் யார், எப்படிப்பட்டவன் என்று தன்னைத்தான் உணர்கின்ற பகுத்தறிவு அதனிடத்துல இல்லை, அல்லது அறியும் தன்மை அதனிடத்துல இல்லை. ஆனா இப்ப நம்ம மாதிரி ஆட்கள் வந்து நம்ம உயிருள்ள பொருளா இருக்கிறதுனால நான் இது இது இன்னது என்று பகுத்து அறிகின்றேன். அப்ப என்னிடத்துல சுயம் புத்தி பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது, அது கூடஸ்தன் என்று நம்ம பார்த்தோம். அதாவது ஆத்மா தான் இப்ப நம்ம மூலமா பிரகாசிச்சு இது இது இன்னதுன்னு நம்மளுக்கு அறிய வச்சுட்டு இருக்கு. இப்ப நான் வந்து நீங்க பேனாவை காட்டி இது பேனா அப்படின்னு சொன்ன உடனே நான் எப்படி தெரிஞ்சுக்கிறேன்? நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நான் என்னுடைய சுய அறிவினால தான் நான் அது பேனான்னு தெரிஞ்சுக்க முடியும். அப்ப நீங்க எனக்கு பேனாவை காட்டி இது பேனா அப்படின்னு சொன்ன உடனே நான் என்னிடத்துல இருக்கிற சுய அறிவை கொண்டு அது பேனா என்று நான் உணர்கிறேன். அப்புறம் நீங்க ஒரு பென்சிலை காட்டி இது பென்சில்னு சொன்ன உடனே நான் என்னிடத்துல இருக்கிற சுய அறிவை கொண்டு இது பென்சில் என்று உணர்கிறேன். அப்ப எல்லாமே என்னிடத்துல இருக்கின்ற அந்த கூடஸ்த சைத்தன்யத்தின் மூலமாகத்தான் உணரப்படுகிறது. அப்ப இந்த நிலை நமக்கு புரிஞ்சிட்டா இப்ப நாம வெளியே அறிவற்றவைகள் எல்லாம் பாக்குறோம் இல்லையா, கூடமாக இருக்கட்டும் அல்லது ஒரு நெருப்பாக இருக்கட்டும், ஜடப்பொருள்களாக நீங்க என்ன வேணா பாருங்களேன், அது இந்த புத்தியால் உண்டாகும் சிதாபாசத்தின் காரணமாகவே தோன்றுகிறது அப்படிங்கிறத இங்க புரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த ஸ்லோகத்துல புரிய வைக்கிறார். அப்ப நம்ம ஏற்கனவே அதெல்லாம் பார்த்தோம், சித்த ஆபாசன் அப்படின்னா நம்ம இடத்துல பிரதிபிம்பித்து தோன்றுகின்ற ஆபாச ஜீவன். அப்ப இங்க வித்யாரண் வந்து நம்ம இடத்துல இருக்கின்ற ஒரு தவறான எண்ணத்தை அகற்றுகிறார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. என்ன அந்த மாதிரி தவறான எண்ணம் நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னா, நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, ஆத்மா வந்து சில இடங்கள்ல இருக்குது சில இடங்களில் இல்லை அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. அதனால மனிதன் வந்து சைத்தன்யம் உள்ளவன், கல் வந்து சைத்தன்யம் அற்றது அப்படின்னு நிறைய பேர் கருதுகிறார்கள். ஆனால் இங்கு வித்யாரண்யர் என்ன சொல்கிறார் என்றால், அப்படி இல்லை, ஆத்மா எல்லாவற்றிலும் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கிறது, சேத்தனா சேத்தன் அபிதா அப்படிங்கிற வார்த்தையை போடுறார். அப்போ மனிதன் தேவர்கள் மற்றபடி சேதன பொருளாக இருக்கின்ற இதிலும், கல் குடம் மரம் போன்ற அச்சேதன பொருட்களாக இருக்கின்ற இவற்றிலும் வேறுபாடு எங்கிருந்து வந்தது அப்படின்னு நம்ம பார்த்தா, கூடஸ்த ஆத்மா குருதா நகி அப்படிங்கிறார். இது கூடஸ்தனால் உருவாக்கப்படவில்லை, ஏனென்றால் கூடஸ்தன் ஒருவன் தான், அவன் அகண்டன் நிர்வீகாரன். ஆனால் அவனிடத்திலிருந்து பிரகாசிப்பதினால் இங்கு வேறுபாடுகள் காணப்படுகிறதே தவிர அந்த கூடஸ்தனிடத்துல அந்த வேறுபாடுகள் இல்லவே இல்லை. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரே சூரியன் வானத்தில் இருக்கிறான், அவன் பல பொருட்களில் பட்டு அந்த பொருளை பிரகாசம் அடைய செய்கிறான். அப்ப அவன் எதுலெல்லாம் படுறானோ அந்த பொருள் எல்லாம் இது இது இன்னதுன்னு பிரகாசிக்கிற மாதிரி நமக்கு தெரியுது இல்லையா பார்வையில. அப்ப சூரியனுடைய வெளிச்சம் பட்டா அங்க என்ன இருக்குன்னு நமக்கு அந்த பிரகாசத்துல பார்க்க முடிகிற மாதிரியே, நம்மிடத்துல இருக்கிற அந்த சைத்தன்ய ஒளி ஆத்ம ஒளியினாலதான் இங்க எல்லாம் அறிய முடிகிறது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய உண்மைய சுட்டி காட்டுறார். ஆனால் அந்த ஆத்ம ஒளி என்பதோ எதிலும் வந்து உள்ள பூந்துக்கும் இல்லை வந்துட்டு போறதும் இல்லை, அது பட்டு பிரதிபிம்பிக்கிற பிரகாசம் தான். இப்ப எப்படி அதை புரிஞ்சுக்கலாம், இப்ப வானத்துல சூரியன் இருக்கு, கீழே பூமியில ஒரு மலை இருக்கு, ஒரு நதி இருக்கு, அது நமக்கு தெரியுது. இப்ப அந்த மலையினுடைய வெளியிருந்து பாத்தீங்கன்னா சூரியனுடைய வெளிச்சத்துல அதுல மேல இருக்கிற மரங்கள் செடிகள் புழு பூச்சிகள் எல்லாம் போறது வர்றது எல்லாமே தெரியலாம். ஆனா அந்த மலையிலேயே ஒரு குகை இருக்கு, அந்த குகைக்குள்ள என்ன இருக்கு உங்களால தெரிஞ்சுக்க முடியாது, ஏன் அங்க வெளிச்சம் இல்லை. அப்போ உங்களுக்கு ஏன் அந்த இடத்துல வெளிச்சம் இல்லை, அந்த மலை வந்து மறைக்குது, அந்த உள்ள சூரிய ஒளி வராம அந்த இருண்ட குகையில மறைச்சிக்கிச்சு. அப்போ மறைப்பினால உங்களுக்கு அந்த இடத்துல அது என்ன என்று அறிய முடியவில்லை இல்லையா. அது மாதிரி தான் நம்ம இடத்துலயும் சைத்தன்யம் என்கின்ற அந்த ஆத்ம ஒளி பிரகாசம் பிரகாசித்து கொண்டே இருக்கிறது. ஆனால் எல்லாருக்கும் ஏன் அது புரிஞ்சிக்க முடியறதில்லை, எல்லாரிடத்தையும் அது பிரதிபிம்பித்தாலும் பிரகாசத்தினால உணர முடியல அப்படின்னா, இடையில நமக்கு ஏதோ மறைக்குது. அப்ப எது மறைக்குது, நம்மிடத்துல அஞ்ஞானம் மறைக்குது, அறியாமை மறைக்குது. அங்க சூரிய ஒளி படாம அடர்ந்த காடுகள்ல மரங்கள் மறைக்குது, அதனால கீழே இருக்கிற புழு பூச்சிகள் தெரியல, இருட்டா இருக்கு. அப்ப மரம் இல்லாத இடத்துல போற புழு பூச்சிகள் நமக்கு தெரியுது, அப்ப டைரக்டா சூரிய ஒளி பட்டதுனால அதுல பார்க்க முடியுது. அப்ப வானத்துல இருக்கிற சூரியனுடைய பிரகாசமானது பூமிக்குள்ள வந்து இங்க சூரியன் கீழே இறங்கி வந்து பூந்துக்கல பூமியில, அவர் அங்க அவர் பாட்டு சூரியன் மேல இருக்காரு, சூரியனுடைய ஒளி கற்றைகள் தான் பூமியை நோக்கி பாயுது, அதன் மூலமா இங்க எல்லாம் அறியப்படுகிறது. அது மாதிரி பரமாத்மாவினுடைய அந்த சைத்தன்யம் இங்க நம்மிடத்துல பட்டு பிரகாசிப்பதினால் இங்க எல்லாம் அறியப்படுகிறது. இவ்வளவுதாங்க விஷயம். அப்ப நம்ம ஏன் வந்து அறியும் போது எனக்கு இது புரியுது இது புரியல அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, மறைப்புக்கு காரணமாக இருக்கிற விஷயத்தை நம்ம நீக்கிட்டா போதும், நமக்கு எல்லாம் அறியப்படும். அப்ப எது மறைக்குது அப்படின்னு பார்த்தா, நம்ம இடத்துல இருக்கிற அஜ்ஞானம் மறைக்குது அப்படிங்கிறத இங்க புரிய வைக்கிறாங்க. கிந்து புத்தி கிருதா அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்றாரு இல்லையா. அப்படியானால் வேறுபாடு எங்கிருந்து வருகிறதுன்னு கேள்வி கேட்கிறாரு. அது புத்தியிலிருந்து. அப்ப புத்தி என்பது சூட்சம சரீரத்தின் அந்த கரணத்தை சுட்டி காட்டுகிறது. ஆபாச கிருத்தைவா அப்படிங்கிற வார்த்தை போடுறாரு இல்லையா, அது சிதாபாசத்தினாலே. ஆபாச கிருத்தைவானா சிதாபாசத்தினாலே. அப்ப இங்க ஆத்மா மட்டும் இருந்தால் சேத்தனம் அச்சேதனம் என்ற வேறுபாடு இல்லை. ஆனால் புத்தி என்னும் பிரதிபிம்ப ஊடகம் இருக்கும் போது சிதாபாசம் தோன்றுகிறது. அப்போது நான் அறிவேன் என்ற அனுபவம் தோன்றுகிறது. அப்ப எப்படி இதை புரிஞ்சுக்கலாம்? இப்ப வந்து அந்த கூடஸ்த சைத்தன்யம் உங்களிடத்துல பிரகாசித்துக் கொண்டே இருந்தாலும் உங்களால் எல்லாவற்றையும் அறிய முடியாமல் இருப்பதற்கு காரணம் சில தடுப்புகள், தடைகள். இப்ப சூரியன் வந்து சுயம்பிரகாச ஒளியை எல்லா இடத்திலையும் பிரகாசித்துக் கொண்டிருந்தாலும் சில இடங்களில் அவனுடைய ஒளி படாமல் இருப்பதற்கு காரணம் தடைகள். மேகம் தடுக்கலாம், மரங்கள் தடுக்கலாம், ஏதேனும் ஒரு தடை காரணமாக சூரிய ஒளி அந்த இடத்துல படவில்லை. அப்ப சூரிய ஒளி படாததுனால அந்த இடத்துல என்ன இருக்கிறது என்று நம்மளால் அறிய முடியவில்லை. இது எப்படி நமக்கு புரியுதோ அதே மாதிரி அந்த எல்லையற்ற ஆத்மா, அந்த சைத்தன்யம் எங்கும் எதிலும் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. அப்ப அது கல்லிலும் இருக்கு, மண்ணிலும் இருக்கு, மனிதனிலும் இருக்கு. ஆனா நாம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம், நம்மளுடைய அஜ்ஞானம் என்ன தெரியுமா, எல்லாருடைய அஜ்ஞானம் நான் ஆத்மா அது ஜடப்பொருள் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதுதான் நம்ம வந்து துவைதிகள். அதாவது துவைதத்துல நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, இப்ப நான் வந்து ஜீவாத்மா அது வந்து ஒரு ஜடப்பொருள் அப்படிங்கிற மாதிரி நம்ம பாக்குறோம். அப்புறம் மேல ஒரு பரமாத்மா இருக்காரு அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஆனா இங்க சாஸ்திரம் என்ன சொல்ல வருதுன்னா, ஒரே ஆத்மா தான் இருக்கார், அவர் பிரகாசித்துக் கொண்டிருக்கார், அந்த பிரகாசம் பட்டு பிரதிபிம்பிக்கின்ற ஊடகத்தினால அது ஒளிர்கிறது. அப்ப மனிதன்கிற ஒரு விஷயத்துல அது ஒளிரும் போது அவன் இது இது இன்னது என்று அறிகிறான். ஆனால் ஒரு கல்லுல பட்டு அது பிரகாசிக்க முடியாததுனால அதனால் அறிய முடியவில்லை. இவ்வளவுதான் விஷயம். சூரிய ஒளி எப்படி எல்லா இடத்துலையும் பட்டுக்கிட்டு இருந்தாலும் தடைகள் மூலமா அது அந்த இடத்துல இருக்கிறத காட்டி கொடுக்கலையோ, அது மாதிரி எங்கும் நிறைந்த ஆத்மாவை அந்த கல்லுனால பிரகாசிக்க முடியாததுனால அது தன்னை அறிய முடியாமல் இருக்கிறது. ஆகவே நாம் அதை ஜடப்பொருள், உயிரற்றது என்று சொன்னாலும் அந்த இடத்துல என்ன இல்லை என்று நீங்க ஆழ்ந்து விசாரம் செய்து பார்த்தால் அங்க ஆத்மா இருக்கிறது. அப்ப என்ன ஆத்மாங்கிறது, என்ன சத்து இருக்கிறது, ஆனா சித்து இல்லை, அவ்வளவுதான். இந்த டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கும். சத்துக்கும் சித்துக்கும் என்ன வித்தியாசம்? சூரியன் இருக்கிறது, சூரியனுடைய ஒளி இல்லை. அப்போ சூரியன் இடத்துல ஒளி இல்லாம போயிடுச்சா? இல்ல, சூரியன் ஒளி கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார். ஆனால் அந்த ஒளியை ஏதோ தடுப்பதினால் அந்த இடத்துல ஒளி இல்லை. அப்ப சூரியன் சத்து, அந்த சூரியனிலிருந்து வெளிப்படுகின்ற ஒளி சித்து. அது மாதிரி இங்க ஆத்மா சத்து, அந்த ஆத்மாவிலிருந்து வெளிப்படுகின்ற அறிவு சித்து. அப்ப அந்த ஆத்மாவிலிருந்து வெளிப்படுகின்ற அந்த அறிவை பிரகாசிக்கின்ற ஒரு ஊடகமாக இங்கு உடல்கள் பலவாறாக தோன்றினாலும் மனித பரிமாணத்தின் மகத்துவமே மனதில் களங்கம் இல்லாத நிலை, தெளிந்த மனதில் அது முழுமையாக பிரகாசிக்க முடியும், மற்றவைகளில் அது முழுமையாக பிரகாசிக்க முடிவதில்லை அப்படிங்கிறத இங்க நம்ம புரிய வைக்கிறாங்க. அது நம்ம ஏற்கனவே அதெல்லாம் வேதாந்த சாஸ்திரத்துல விளக்கமா பார்த்துட்டோம். ஒரு சூரியனுடைய ஒளி வந்து கலங்கிய நீர்ல சரியா தெரியாது, தெளிந்த நீர்ல நல்லா தெரியும். அது மாதிரி இங்க கலங்கிய மனதுல ஆத்மா சரியா பிரகாசிக்காது, தெளிந்த மனதுல ஆத்மா நல்லா பிரகாசிக்கும். அப்போ ஆத்மானா என்னங்க? சித்து, அறிவு. அப்ப சத்துன்னா என்னங்க? அது எல்லா இடத்துலயும் இருக்கு. சத்தியே தான் சித்து, சூரியனே தான் ஒளி, ஒளியே தான் சூரியன். அப்படி புரிஞ்சுக்கணும். அதாவது நீங்க சத்து வேற சித்து வேற அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு சூரியன் வேற ஒளி வேற அப்படின்னு சொன்னா எப்படி நம்ம ஒத்துக்க முடியாதோ அது மாதிரிதான் இங்கேயும். சூரியனே தான் ஒளி கொடுக்குது, ஆனா சூரியன் தான் இருக்குது, அதுக்கு சத்துன்னு பேரு. அது ஒளி பிரகாசிப்பதுனால, அது ஒளி வெளிச்சத்தை கொடுப்பதனால அது சித்துன்னு சொல்ற மாதிரி இங்க ஆத்மா மட்டும்தான் இருக்குது, அதுக்கு பேரு சத்து. அதனிடமிருந்து அறிவு பிரகாசிப்பதனால அதுக்கு பேரு சித்து. இங்க நம்ம இடத்துல பிரகாசிப்பதனால நாம நம்மை உணர்கிறோம். ஆகவே இங்கு அறியப்படுபவைகள் எல்லாம் அறிபவனுக்கு வேறாக இல்லை. ஆக அந்த குடத்திலே சைத்தன்யம் இல்லை என்று சொல்ல முடியாது. எல்லா ஜீவராசிகளிடத்திலும் ஆத்மா இருக்கு, கல்லிலும் இருக்கு, மண்ணிலும் இருக்கு. பிரகலாதனுடைய கதை அதுதானே. அதாவது கடவுள் இந்த கல்லுக்குள்ள இருக்காரா அப்படின்னு அவன் ஹிரண்யகசிபு கேட்பான். இங்கும் இருக்கிறார், என்னுடைய நாராயணன் எங்கும் இருக்கிறார் அப்படின்னு அவன் சொல்லுவான். அப்ப இங்க இந்த தூணுக்குள்ள இருக்கார் அவன் கடவுள் அப்படின்னு கேட்பான். ஆமா, தூணுக்குள்ள இருக்காருன்னு சொன்ன உடனே அவன் உடைக்கிறான். அப்ப அதுல இருந்து நரசிம்ம அவதாரத்துல நாராயணன் வெளிப்படுவது போல நம்ம ஒரு புராண கதை பார்க்கிறோம். ஆனா அதனுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னா, ரிஷிகள் எப்படி புரிய வைக்கிறாங்க அப்படின்னா, நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஆத்மா வந்து மனிதன் இடத்துல மட்டும் இல்லப்பா, அது கல்லிலையும் மண்ணிலையும் கூட இருக்குது. அது வெளிப்பட வேண்டிய நேரத்துல வெளிப்படும், அது பிரகாசிக்க வேண்டிய நிலையில பிரகாசிக்கும். அதை தெரிஞ்சு கொள்றதுக்கு உனக்கு அந்த பக்குவம் வந்தா போதும் அப்படிங்கிறத இங்க ரிஷிகள் சொல்றது. அப்ப ஞானிகளுக்கு ஏன் எல்லா இடத்துலயும் இறைவன் தெரியுறாரு? மகான்களுக்கும் ஞானிகளுக்கும் ஈசாவாசியம் இதம் சர்வம்னு சொல்ல முடியுது, இருப்பதெல்லாம் இறைவனே அப்படின்னு சொல்ல முடியுது, சர்வம் பிரம்மமயம் அப்படின்னு சொல்ல முடியுது. ஆனா நமக்கு ஏன் சொல்ல முடியல? அவர்கள் எல்லாவற்றிலும் இறைவனை காண்கிறார்கள், கல்லுக்குள்ளேயும் மண்ணுக்குள்ளேயும் இறைவனை பார்க்கிறாங்க. எப்படி பார்க்கறாங்க? சத்தா பார்க்கறாங்க, இருப்பு தான் அது. அது எப்பொழுதும் இருக்கிறது, எங்கும் இருக்கிறது, எல்லை இல்லாமல் இருக்கிறது, எல்லாவற்றிலும் ஊடுருவி இருக்கிறது. ஆனால் அது சிலவற்றில் பிரகாசிக்க முடியவில்லை, சிலவற்றில் பிரகாசிக்கிறது. அப்ப பிரகாசத்துக்கு காரணம் ஊடகம் தானே தவிர ஆத்மா சம்பந்தப்படவில்லை இல்லையா? சூரியன் வந்து கண்ணாடியில தெரியறதுக்கும் அந்த கண்ணாடி கலங்கியிருக்கிற ஒரு கண்ணாடியில சரியா தெரியாம இருக்கிறதுக்கும் சூரியன் காரணம் இல்லை இல்லையா? அது மாதிரி புரிஞ்சுக்கணும். பாதரசம் போன கண்ணாடி சாதாரண கண்ணாடியில சூரியன் பட்டாலும் சரியா பிரதிபலிக்காது, ஆனா நல்ல தெளிந்த கண்ணாடியில பிரதிபிம்பிக்கும். அது மாதிரி இங்க ஊடகம் உடல் மாறினால் அதுல அறிவு மாறும், பிரகாசிக்கும். ஆனா சில உடல்களில் அறிவு பிரகாசிக்கவில்லை என்பதனால அங்க ஆத்மா இல்லை என்று சொல்ல முடியாது. இப்போ எங்கும் இருக்கிறான் இறைவன், கல்லிலும் கடவுளை காணலாம். இதுதான் தாத்பரியம். ஏன்னா நம்ம கடவுள் கல்லுல இருக்காரான்னு ஒருத்த கேள்வி கேட்டா, நீ எப்படி கடவுளை கல்லுல பாக்குற, நீ பாக்குற பார்வையை மாத்திக்குப்பான்னு சொல்றோம் நம்ம. நீ சிவபெருமானா போய் தேடிக்கிட்டு இருந்தா கிடைக்க மாட்டார். நீ சிவபெருமான் தான் கடவுள், அந்த ஜடாமுடியோடு அப்படியே கல்லுல தெரியணும் அப்படின்னா எப்படி தெரிவார்? அல்லது விஷ்ணு தான் கடவுள், அவர் சங்கு சக்கரதாரியா கல்லுல தெரியணும்னா எப்படி தெரிவார்? அப்படி தெரியவே மாட்டார். ஆனா சத்துங்கிற இருப்புல பார்ப்பான், எல்லாம் கடவுள் தான். இங்க படைக்கப்பட்டவைகள் எல்லாம் அந்த இருப்புல இருக்கு, அந்த இருப்புக்கு வேறாக இங்க எதுவும் கிடையாது, இருப்பதெல்லாம் இறைவனே. அப்போ அந்த கல்லை நீ வந்து ஒரு உருவகப்படுத்தி பார்க்க வேண்டியதில்லை, அது கோணமானியா இருந்தாலும் வணங்கலாம்ல. அதைத்தான் நம்ம முன்னோர்கள் பண்ணாங்க. நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, கல்லிலும் கடவுளை கண்டார்கள். அதை நாம எப்படி இருந்தாலும் எடுத்து வணங்குவாங்க. இப்ப நீங்க இந்த கன்னிமாரம்மன் திருவிழாலாம் பண்டிகைலாம் வந்துச்சுன்னா ஏழு கல் எடுத்து வச்சு வீட்டுல வணங்குவாங்க. அப்புறம் ஒரு விநாயகருடைய வழிபாடு வந்துட்டா உடனே ஏதோ ஒரு கல் எடுத்து வச்சு வீட்டுல வச்சு இதான் விநாயகர்ன்ட்டு கும்பிடுவாங்க. அல்லது ஒரு மஞ்சள் பிள்ளை எடுத்து பிடிச்சிக்குவாங்க, அப்படி சாணியில விநாயகர் பண்ணிக்குவாங்க. எப்படி வேணா பாக்கலாம், எல்லாத்துலயும் கடவுள் இருக்கார் இல்லையா? அதாவது கல்லுலையும் மண்ணுலையும் கடவுளை பாக்குற ஒரு மிகப்பெரிய விஷயத்தை நம்முடைய சனாதன தர்மம் தான் சொல்லி கொடுக்குமே தவிர வேற எந்த மதங்களும் காட்டி கொடுக்காது கடவுளை. ஆனா நம்முடைய சனாதன தர்மத்தினுடைய ரிஷிகள் தான் அந்த இருப்பை காட்டி கொடுப்பாங்க, எல்லாவற்றிலும் அது இருக்கிறது. அந்த இருப்பை இருக்கிறது என்று அறிவதற்கு இங்க நமக்கு என்ன தேவை? சித்து தான் தேவை. சத்து இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சித்து வேணும். அந்த சித்து பிரகாசிச்சா இங்க எல்லாம் இறைத்தன்மை. சித்து பிரகாசிக்கலன்னா நான் ஒரு கல்லு மாதிரி கிடக்க வேண்டியதுதான், ஜடப்பொருள் மாதிரி அஜ்ஞானத்தினால. அது எப்படி வந்து தன்னை தெரிஞ்சுக்க முடியாம இருக்கோ, அது மாதிரி மனிதனும் உடல் மாறி இருந்தாலும் தன்னை யார் என்று தெரிந்து கொள்ள முடியாம இருக்க வேண்டியதுதான். அப்ப என்னங்க இதுல உணர்வு இருக்கு, அதுல உணர்வு இல்லையன்னா உங்களுக்கு அந்த உணர்வை உணர முடியல, அதனால அதுல உணர்வு இல்லை, கல்லு ஜடம்னு சொல்றீங்க. ஆனா ஞானியை பொறுத்த வரைக்கும் இங்க அசைஞ்சாலும் அசையாட்டியும் அதுல இறைத்தன்மையை பார்க்கிறான். அதுதான் இங்க ஞானிக்கும் அஜ்ஞானிக்குள்ள வித்தியாசம், அதுதான் இங்க புரிய வைக்கிறாரு. அப்போ இதை நம்ம ஏற்கனவே கொஞ்சம் வேற மாதிரி மாடர்னா சயின்டிஃபிக்கலா நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஒரு மின்சாரம் வருது, அந்த மின்சாரம் ஒரு பல்புல இணைக்கப்படுது, அப்ப அந்த பல்பு வெளிச்சம் கொடுக்குது. அதே மின்சாரம் வேற ஒரு பக்கம் போகுது, அங்க வந்து பல்பு இணைக்கப்படல, அதனால அங்க வெளிச்சம் வரல. அப்ப ஒரு இடத்துல வெளிச்சம் வந்துட்டு அந்த இடத்துல மின்சாரம் இருக்குன்னு, ஒரு இடத்துல வெளிச்சமே வரலங்கிறதுனால அங்க மின்சாரமே இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஒரு இடத்துல பல்பை கழட்டிட்டு அங்க மின்சாரம் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க கை வைப்பீங்களா? வைக்க மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு உஷாரா இருப்பீங்க. அது எப்படிங்க, பல்பை கழட்டினாலும் அங்க மின்சாரம் இருக்கு, பல்பை சொருவுனா அது வெளிச்சத்தை கொடுக்கும், பல்பை கழட்டிட்டு அங்க இருக்கும் ஆனா நான் தொடமாட்டேன் அப்படிம்பீங்கல்ல? அதே மாதிரி ஆத்மா இங்க எல்லா இடத்துலயும் இருக்குது. அது உடல்ல பிரகாசிக்கும் போது உடல் ஆடும், உடல் ஆடுறதுனால ஆத்மா இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. உடல் டெட் பாடி ஆயிடுச்சுன்னா ஆத்மா போயிடுச்சுன்னு சொல்றீங்க, அது உங்களுடைய அஜ்ஞானம். அது உடல் தான் வந்து போகுது, ஆனா ஆத்மா எப்போதும் இருக்கு. மின்சாரம் தான் நமக்கு எப்போதும் இருக்கு, அதுல பல்பு தான் வந்து போகுது. பல்பு நல்லா இருக்கும், ஃபியூஸ் போயிடும். ரேடியோ பாடிக்கிட்டு இருக்கும், உள்ள டெட் ஆயிடும், ஏதோ ஒரு காம்பனன்ட் போயிடும். அப்ப இதனால வந்து அந்த இடத்துல மின்சாரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிவு பண்ண முடியாதோ, அதே மாதிரிதான் இங்கேயும் ஒரு பொருள் அசையலங்கிறதுனால அங்க ஆத்மா இல்லை அப்படின்னு முடிவு பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய உண்மையை இந்த ஸ்லோகத்துல புரிய வைக்கிறார். அப்ப இதெல்லாம் ரொம்ப ஆழமான ஸ்லோகம். இது எதற்காக இப்படி சொல்றாங்க மகான்கள் அப்படின்னா, இங்க சைத்தன்யம் இருக்குது, அது இருப்பு மாத்திரம் இருக்கிறது, அது எல்லாமா இருக்கிறது. அது கல்லிலும் இருக்கு, மண்ணிலும் இருக்கு, மனிதன்லயும் இருக்கு. ஆனா யார் இதை உணர முடியும்னா, அறிவு பரிமாணத்துல சித்து பிரகாசிக்கிற அடிப்படையில அது ஒரு அறிவு தாவரத்துல பிரகாசிக்க தொடங்கி உணர முடியல. அப்புறம் ஈரறிவு, மூன்றறிவு, நான்கு அறிவுன்னு பரிமாணங்கள் பலவாக மாறினாலும் உணர முடியாத நிலையில மனிதனிடத்துல உணரலாம். ஆனாலும் அந்த மனிதன் தன்னை அந்த இறைவன் இருப்பு பிரம்மம்னு உணரணும்னா, அது பிரகாசிக்கிற ஒரு பாத்திரமான தகுதியை அடைய வேண்டும். அவ்வளவுதான் விஷயம். ஏன்னா கல்லுக்கு அந்த தகுதி வராது. அதே சமயம் ஒரு தாவரத்துக்கு வருமானா, அது கல்லிலிருந்து கொஞ்சம் முன்னேற்றம் அடைஞ்சு அது வளருது. அது தாவரம் வந்து கல்லை விட ஒரு உயிருள்ள பொருளாக பார்ப்பதற்கு தெரியுது. அதனால அதுக்கு தன்னை தெரிஞ்சுக்க முடியுமான்னா முடியாது இல்லையா. அப்ப உயிருள்ள பொருளோ உயிரற்ற பொருளோ எல்லாவற்றிலும் இறைவன் இருக்கிறான். ஆனா இறைவன் இருப்பதை, அந்த சத்து இருப்பதை எது அறிய முடியும்னா, சித்து பிரகாசிக்கிறது தான் அறிய முடியும். அப்ப அந்த சித்து யார் இடத்துல பிரகாசிக்கிறதோ அவனுக்கு தெரியும், பிரகாசிக்காதவனுக்கு தெரியாது. அவன் கேள்வி மேல கேட்டுட்டு இருப்பான். அதனாலதான் இரண்யகசிபு வந்து அரக்கனா காட்டுறாங்க. இரண்யகசிபு வந்து அரக்கன், ஏன்னா அவனுக்கு வந்து மூளை கம்மி. அரக்கர்களுக்கு வந்து எப்பயுமே புத்திசாலித்தனம் இருக்காது. அப்ப அவங்க வந்து மூடத்தனமா கேள்வி கேட்பான், புரியாம இருப்பான். ஆனா ஞானிகள் புரிந்து கொள்வாங்க. அப்ப அதே அரக்கனா இருக்கிறவன் கூட ஒருத்தன் ஞானி ஆகலாம் இல்ல. அதுதான் பிரகலாதன் கதை. பிரகலாதன் மட்டும் யாரு? அரக்கனுடைய பையன் தானே. இரண்யகசிபு அரக்கன்னா பிரகலாதன் மட்டும் என்ன தேவனா? அவனும் அரக்கனுடைய பையன்தான். இரண்யகசிபுவும் அரக்கனுடைய மகன்தான். ஆனா இவன் உணர்ந்து கொண்டான், இறைவனை தன்னுள் உணர்ந்து கொண்டான். அப்ப இவன் சைத்தன்யமா பிரகாசிக்கிறான், அவன் உணராம மூடத்தனமா வாழ்றான் அவங்க அப்பா. அதனால அவனுக்கு கடவுள் யாருன்னு தெரியல. அதனால அவன் கல்லுல கடவுள் இருக்காரான்னு கேட்கறான். அப்படிதான் அந்த கதை அமைக்கப்பட்டிருக்கு. அப்ப இதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஆழமா உள்வாங்கி புரிஞ்சுக்கும் போது, இப்ப நம்மள மாதிரி இந்த பாடத்திட்டத்துக்குள்ள வந்த பிறகு கல்லுல கடவுள் இருக்காரா அப்படின்னு கேட்க கூடாது. கடவுள் மட்டும்தான் இருக்கிறார், ஏன்னா சத்து மாத்திரம் தான் இருக்குது. எதுல பிரகாசிக்குதோ அந்த சித்து உணருது கடவுளை, மற்றதெல்லாம் உணராது. இவ்வளவுதான் விஷயம். அப்ப அதை இந்த ஸ்லோகத்துல புரிய வைக்கிறார். அடுத்தது 46. யதா சேத்தன ஆபாசக கூடஸ்தே பிராந்தி கல்பிதகா அச்சேதனோ கடாதிஷ்ச ததா தத்ரைவ கல்பிதகா. எவ்வாறு சேதனாக தோன்றும் சிதாபாச ஜீவன் கூடஸ்தத்தில் அறியாமையால் கற்பிக்கப்பட்டவனோ, அவ்வாறு அச்சேதனமான கூடம் முதலிய உலகப் பொருட்களும் அதே கூடஸ்த நிலையே கற்பிக்கப்பட்டவை அப்படின்ட்டு அருமையா புரிய வைக்கிறார். அப்ப எப்படி அவர் அழகா புரிய வைக்கிறார், ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் நல்லா கவனிச்சு பார்க்கணும். அதாவது எப்படி சொல்றாருன்னா, இப்ப சிதாபாச ஜீவன் கூடஸ்தத்தில் அறியாமையால் கற்பிக்கப்பட்டிருக்கின்றான். எப்படி? இப்ப நம்ம கிட்ட வந்து அறிவு பிரகாசிக்குது. அந்த அறிவுங்கிறது இங்க பிரதிபிம்ப ஒளி, அதாவது ஆத்மாவினுடைய பிரதிபிம்ப ஒளி. அதுதான் நம்ம இடத்துல கூடஸ்தனா புத்தியில பிரகாசிச்சுக்கிட்டு இருக்கு. அப்ப அது புத்தியில பிரகாசிக்கும் போது அது சித்த ஆபாசனாக பிரதிபிம்பித்து காணப்படுவதனால நமக்கு இங்க நான் இன்னார் இப்படிப்பட்டவன் என்று நான் ஒரு அபிமானத்தை அடைஞ்சிட்டேன். ஆக்சுவலா நான் வந்து பியூர் கான்சியஸ்னஸ் தான். ஆனா நான் வந்து ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணத்துல போய் மைண்டா மாறிட்டேன். எப்படி மைண்டா மாறிட்டேன்? அபிமானம், இந்த உடல் நான் என்ற உறவுகள் மூலமா, அப்புறம் உத்தியோகத்தின் மூலமா என்னென்ன விஷயங்கள் நான் ஏத்திக்கிட்டேனோ அதெல்லாம் எனக்கு ஒரு பவுண்டரியை கிரியேட் பண்ணிடுச்சு, ஒரு பாண்டை உருவாக்கிடுச்சு. அதனால நான் என்ன ஆயிட்டேன்? ஆபாச ஜீவனா மாறிட்டேன். ஆபாச ஜீவனுக்கும் கூடஸ்தனுக்கும் என்ன வித்தியாசம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். சித்து ஆபாசம்னா அறிவினுடைய ஒரு தோற்றம், பிரதிபிம்பம் தான். அந்த அறிவினுடைய பிரதிபிம்பமாக மனசு இருக்கு. அப்ப மனசு என்ன பண்ணுதுன்னா, என்னை நான் என்று அபிமானித்துக் கொள்ளுது. கண்ணாடியில ஒரு உருவம் தெரியுது, என்னுடைய உருவம். நான் இந்த பக்கம் தான் ரியலா இருக்கிறேன். ஆனா கண்ணாடியில என்ன மாதிரி ஒரு உருவம் தெரியுதுன்னா அது ஒரு தோற்றம் தான். அப்ப நான் அசைஞ்சா அது இதுங்கிறதுனால அதுக்கு சுயமான உயிர் வந்துருச்சா கண்ணாடிக்குள்ள இருக்கிற அந்த உடம்புக்கு? கிடையாது. என்னுடைய உயிர்ல நான் அசைகிறதுனால அது அசையுது. அப்ப அதுக்கு உயிரெல்லாம் ஒண்ணு வரவே இல்லை, ஆனா அது உயிர் இருக்கிற மாதிரி ஆடுது. நான் கையை தூக்குறேன் அது கையை தூக்குது, நான் காலை தூக்குறேன் அது காலை தூக்குது, அப்ப எப்படிங்க இது சாத்தியம்? ஜஸ்ட் ஒரு ஆபாசன் தான், சான்ஸ்கிரிட் வேர்ட்ல ஆபாசன்னா ஒரு பிரதிபிம்ப தோற்றம் தானே. அப்ப அந்த தோற்றத்துல அசைவை வச்சுக்கிட்டு நீங்க அதுக்கு உயிர் வந்துருச்சுன்னு சொல்லக்கூடாது. அது மாதிரி இங்கேயும் இதைதான் சொல்றாங்க, அந்த உண்மையான கூடஸ்தன் தான் அறிவு, மனசு இங்க அறிவாளி கிடையாது, ஆனா அது அறிவாளி மாதிரி தன்னை வெளிப்படுத்திக்குது இல்லையா, அந்த டிஃபரன்ஸ புரிஞ்சுக்குங்க அப்படின்னு இந்த இடத்துல சொல்ல வராரு. அதுதான் சொல்றாரு, எவ்வாறு சேத்தனாக தோன்றும் சிதாபாச ஜீவன் கூடஸ்தத்தின் அறியாமையால் கற்பிக்கப்பட்டவனோ அவ்வாறே அச்சேதனமான குடம் முதலிய உலக பொருட்களும் அதே கூடஸ்தினாலேயே கற்பிக்கப்பட்டவை என்று புரிய வச்சிட்டாரு. அப்ப அதுதான் இப்ப நம்முடைய புத்தியில பிரகாசிக்கிறதுனால இங்க நமக்கு இது இது இன்னது என்று நம்மால் அறியப்படுகிறது. ஆனால் அதை அறிபவன் எவனோ அவன் அவனால் தான் அது எல்லாம் அறியப்படுகிறது. அதுதான் இங்க விஷயமே, அதாவது நாம் எதை தேடுகிறோமோ அந்த தேடும் பொருளாக நானே இருந்து கொண்டு நான் அதை தேடிக்கொண்டிருப்பது போல இங்கு எதை நான் அறிகிறேனோ அந்த அறிபவனே நானாக இருந்து கொண்டு நான் அதை அறிந்து கொண்டிருக்கிறேன் என்று நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். அதுதான் இங்க அஞ்ஞானம் என்று புரிய வைக்கிறார். அப்ப இதுதான் நாம் இங்க இதை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணுங்க, அப்டேட் ஆகாம புரிஞ்சிக்கவே புரிஞ்சுக்க முடியாது இல்லையா. அதுதான் ரொம்ப சீரியஸான சப்ஜெக்ட் இது. அது எவ்வளவோ கதையெல்லாம் சொல்லி உங்களுக்கு புரிய வச்சிருக்கோம் வேதாந்த சாஸ்திரத்துல, அப்பயும் நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குதுல்ல. நம்ம எப்படிலாம் கதை சொல்லுவோம், ஒரு இளவரசி வந்து குளிக்க போகும்போது நெக்லஸ் டெய்லி கழட்டி வச்சுட்டு ஸ்விம்மிங் பூல்ல குளிப்பா, ஆனா தெரியாம ஒரு நாள் அதை கழட்டி வைக்காம குளிச்சுட்டா, குளிச்சுட்டு வந்து மேலே ஏறி பாக்குற கழட்டி வச்ச இடத்துல அந்த நெக்லஸை காணும். அப்ப நெக்லஸ் காணாம போச்சுன்ட்டு அழுகுறா, அப்புறம் அரண்மனைக்கு தகவல் போகுது, அப்புறம் அரசர் வந்து தண்டோரா போடுறாரு, எல்லாரும் நெக்லஸ் தேடுறாங்க கண்டுபிடிக்கவே முடியல. அப்புறம் அரசர் எங்கம்மா வச்ச, எப்படிம்மா, எந்த மாதிரி நெக்லஸ்மான்னு கேட்டுட்டு வரும்போது அவ சொல்ற அடையாளத்தை வச்சு பார்த்தா அவ கழுத்துலயே இருக்கு. அப்ப அவர், ஏமா நீ கழுத்துலயே போட்டு இந்த நெக்லஸே தேடிக்கிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது அவ தொட்டு பார்த்துட்டு, அட ஆமாப்பா கழுத்துலயே இருக்கு, நான் தெரியாம தொலைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டேன்னு அவ சொல்றான்ட்டு ஒரு கதை நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அப்ப எதுக்காக இந்த கதை நம்ம சொல்றோம், கதை கேட்டு போங்கிறதுக்காகவா? எனக்கு நல்ல கதை ஒண்ணு இருக்கு, வாங்க சொல்றேன், ஒரு நெக்லஸ் கதை அப்படின்னு சொல்லி நெக்லஸ் கதை சொல்றதுக்காக சொல்லல. விஷயம் என்னன்னா, ஒரு பொருள் தன்னிடத்துல இருந்து கொண்டு அதை நான் தொலைத்து விட்டேன் என்று அவ எப்படி தேடிக்கிட்டு தெரியறாளோ, அது மாதிரி நீங்களே ஆத்மாவா இருந்துகிட்டு நான் ஆத்மாவை தேடிக்கிட்டு தெரியறேன்னு சொல்றீங்க. அதுதான் விஷயமே, எங்க விஷயமே இதுதானுங்க. அதாவது அந்த கடவுளாகவே, அந்த ஆத்மாவாகவே, அந்த பிரம்மமாகவே நீங்களே இருந்துகிட்டு எனக்கு பிரம்மத்தை காட்டி கொடுங்க, கடவுளை காட்டி கொடுங்க அப்படின்னு நீங்க மற்றவங்க கிட்ட போய் கேட்டா எப்படி காட்டி கொடுப்பாங்க? உங்கள் நீங்கள தான் அது, தேடும் பொருள் எதுவோ அது நீயே. அப்ப அப்படி ஒரு விஷயத்த சொல்ல வராங்க, அந்த கதையின் மூலமா நமக்கு புரிய வைக்க வராங்க. ஆனா நமக்கு புரிய மாட்டேங்குதுல்ல. அப்ப அந்த புரிதலுக்கு தான் இங்க பக்குவம் தேவைப்படுது, மனம் வந்து அப்டேட் ஆனாதான் புரியும். அப்ப அதுதான் மெச்சூரிட்டி அப்படிங்கிறோம் நம்ம. அந்த மெச்சூரிட்டி வந்து எப்படி வரும், இந்த மாதிரி பாடங்கள் உள்ள போக போகத்தான் வரும். ஒரே நாள்ல, ஒரு வாரத்துல, ஒரு மாசத்துலலாம் வராது, சில வருடங்கள் கூட ஆகும், சில பிறவிகள் கூட ஆகும். அது அவரவருடைய பக்குவம் தன்மையை பொறுத்துதான் அப்படின்னு நம்ம புரிய வைக்கிறோம். பொதுவா இந்த பாடத்துக்குள்ள நீங்க வந்திருக்கிறீங்கன்னாலே கொஞ்சம் புரிஞ்சுக்கிற ஒரு தகுதியோட தான் வர முடியும். வந்தாலும் இதை ரொம்ப டெப்த்தா இந்த பாடங்களை கேட்கணும், கவனிக்கணும், அது உள்ள போய் வேலை செய்யணும். அதை கேட்கறதுங்கிறதுக்கும் அந்த கேட்கறத புரிஞ்சுக்கிறதுங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குங்கிறதா நாளைக்கு டாபிக்கே பேச போறாங்க, மனிதனும் புனிதனாகலாம்ங்கிற தலைப்புல. ஏன்னா நம்ம கேட்கறதும் அப்படியே கடந்து போறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல, ஆனா அதை கேட்டதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறதுல தான் நீங்க உங்களுடைய வெற்றியே இருக்கு. அப்ப நீங்க ஒரு விஷயத்தை அப்ளை பண்றதுல தான் அங்க உங்களுடைய சக்சஸ் இருக்கு, அதை கடந்து போகக்கூடாது. அப்ப எப்படி ஒரு வகுப்பறையில வந்து 50 மாணவர்களுக்கும் ஒரே ஆசிரியர் தான் பாடம் எடுக்கிறாரு, ஒரே பாடத்தை தான் எடுக்கிறாரு, ஆனா ஒரு மாணவன் மட்டும் முதல் மதிப்பெண் வாங்குறான், மற்றவர்கள் எல்லாம் வாங்கலையே, என்ன காரணம்? எல்லாரும் தானே கேட்டாங்க, எல்லாருக்கும் தான் காது இருக்கு. என்ன வித்தியாசம்னா, சும்மா கேட்கறது முக்கியம் இல்லை, கேட்டதை புரிஞ்சுக்கிறது. அது எந்த அளவுக்கு அவன் புரிஞ்சுக்கிட்டானோ அவன் வகுப்பறையில முதல் மாணவனா வரான். இவங்கெல்லாம் புரிஞ்சிக்கல, அதனால வகுப்பறையில முதல் மாணவர்களா வர முடியல. அதே தான் இங்கேயும் சொல்றோம், வேதாந்தம்ங்கிறது அப்படித்தான். நீங்க சும்மா கேட்டு கடந்து போறதில்ல, சிரவணம், அதை கேட்டதுக்கு அப்புறம் மனநம், அதை சிந்தித்து தெளிவு பெற வேண்டும், அதுக்கப்புறம் அந்த தெளிவு பெற்ற நிலையில் நம்ம நிற்க பழக வேண்டும்ங்கிறது இங்க நிதித்தியாசனம், இப்படி புரிஞ்சுக்கணும். அப்ப இங்க சொல்றாரு வித்யாரண்யர் என்ன சொல்ல வர்றாருன்னா, யதா சேத்தன ஆபாசகா, இங்கு சேத்தன என்று கூறப்படுவது கூடஸ்தன் அல்ல, சிதாபாச ஜீவன், அதாவது நான் அறிவேன் என்று சொல்லும் தனிப்பட்ட ஒரு அனுபவிப்பவன். இங்க வித்யாரண்யர் அவனை பத்தி என்ன சொல்றாருன்னா, அது ஒரு ஆபாசம், அது ஒரு பிரதிபிம்பம் அப்படிங்கறத சொல்றாரு. பிராந்தி கல்பித்தகா, சான்ஸ்கிருத்த சொல்லும்போது பிராந்தி கல்பித்தகா அப்படின்னா பிராந்தினா அது ஒரு மனதனுடைய ஒரு மயக்கம், அதாவது மன மயக்கத்தினாலே நாம் அப்படி வந்து கற்பிதம் பண்ணிக்கிறோம் புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை இங்க போடுறாரு. அப்ப அறியாமையால் தோன்றிய கற்பனை என்று சொல்லலாம். நம்முடைய அஜ்ஞானத்தினாலே அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நம்ம உண்டாக்கி கொண்டு அஜ்ஞானத்தில் வாழுகின்றோம் அப்படிங்கிறத தான் இங்க வேதம் சொல்லுகின்ற மகா வாக்கியம். பிரம்மம் மட்டும்தான் இருக்கு, பிரம்மம் சத்தியம் ஜெகன் மித்யா. அப்ப தோற்றம் தோற்றம் நம்ம சொல்லிட்டே இருக்கிறமே, ஏன் அது உங்களால ஏத்துக்க முடியல, ஏன் தோற்றம்ங்கிறத மட்டும் உங்களால ஏத்துக்க முடியல அப்படின்னா, நீங்க இருக்கிறதுனால்தான் அந்த தோற்றமே இருக்கு. கண்ணாடியில உங்க உருவம் தெரியுது, அது நீங்க இருக்கிறதுல தானே அந்த தோற்றம் இருக்கு, அது ஏன் உங்களால ஒத்துக்க முடிய மாட்டேங்குது? அது உங்க மைண்ட் செட் என்னன்னா, இது கண்ணாடி அதனால என்னுடைய உருவம் கண்ணாடியில் தெரியுது, ஆனா இது உலகம் இல்லையா, அப்ப இது உலகத்துல எனக்கு வேறாத்தான் இதெல்லாம் இருக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க உங்களை உடம்புல அபிமானிச்சுக்கிட்டு பாத்துக்கிட்டு இருக்கிறதுனால அப்படி தெரியுது. நீங்க உணர்வுல இருந்து பாருங்க, அந்த அறிவுல இருந்து பாருங்க, அந்த பிரம்மமா நின்னு பாருங்க, எல்லாம் நீங்க தான். அப்ப எப்படி இதெல்லாம் உங்களுக்கு தெரியுதுங்க? உங்களை காட்டி கொடுக்குற கண்ணாடி எதுங்க? அதான் சிதாபாசன் சொல்றாரு. இங்க வித்யாரண்யர் அழகா சொல்றாரு, நீ கண்ணாடிங்கிற ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு இந்த ஜடப்பொருளாக அழியக்கூடிய உடலை போய் கண்ணாடி முன்னாடி நின்று பார்த்தா ஒரு உருவம் தெரியுதுன்னு நம்புறப்பா, அதை நீ எப்படி உண்மையா நம்புற? அந்த கண்ணாடியில் தெரியறது உன்னுடைய உருவம் மாதிரியே இருக்குது நம்புற, தலைவாடுற, பவுடர் போடுற, பொட்டு வைக்கிற, எல்லாமே ஓகே. ஆனாலும் உனக்கு அது தோற்றம்னு தெரியுமா தெரியாதான்னு கேட்கிறாரு. நம்ம சொல்றோம், அது ஏங்க அது கூடவா தெரியாது, நான் என்ன அவ்வளவு மடையனா, அது கண்ணாடியில் தெரிகிற உருவம் தானுங்க, அது தோற்றம் தான், எனக்கு தெரியுமே அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப அங்க நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனா இங்க அதே தான் வித்யாரண் இங்க சொல்றாரு. இங்க என்ன சொல்றாருன்னா, இப்ப நீ இருக்கிறதுனால இந்த உலகம் இருக்குப்பாங்கிறாரு, அது நம்மளால ஏத்துக்க முடியல. அது எப்படிங்க, நான் இருக்கிறதுனால உலகம் இருக்கு, நான் பாருங்க ஆறடி இருக்கிறேன், இந்த உலகம் ஆறடியா இருக்குன்னு நம்ம கேள்வி கேட்கிறோம். அவர் எந்த அடிப்படையில சொல்றாரு? உடல் அடிப்படையில சொல்றாரு, நீ ஆறடி இருக்கிற மாதிரி உலகம் ஆறடியில வரும்ட்டு. அது உணர்வுல பாரு பான்றாரு, உணர்வுல பிரம்மத்துல அறிவுல சித்துல பாருணும். சித்துல பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க இருக்கிறதுனால இங்க எல்லாம் பிரகாசிக்குது, உங்களுடைய அறிவு ஒளி பிரகாசத்தினால் இங்க எல்லாம் அறியப்படுகிறது. அப்ப நீங்க விழிச்சுக்கிட்டு இருந்து விழிப்புணர்வோட இந்த உலகத்தை பார்க்கும் போது, இது பேனா, இது பென்சில், இது மலை, இது மடு, அது சூரியன், அது சந்திரன், எப்படி தெரிஞ்சது உங்களுக்கு? எல்லாம் உங்களுடைய சுய அறிவில் தெரியுது. ஆனா நீங்க என்ன நினைச்சுக்கிட்டீங்க, அது நம்ம வச்சிருக்கிற பேரை வச்சு நான் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா அந்த பேரை சூரியன் சொன்னாலும், சந்திரன் சொன்னாலும், மலைன்னு சொன்னாலும், மடுன்னு சொன்னாலும் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? உங்க சுய அறிவில் நீங்க ஏற்கனவே அதை தெரிஞ்சுக்கிட்டதுனால தெரிஞ்சது. சின்ன குழந்தையா இருக்கும்போது அம்மா சொல்லி கொடுத்தாங்க, இது சூரியன், இது பேனா, இது பென்சில், இது சந்திரன்ட்டு. அப்போ உங்களால அந்த சுய அறிவால் அப்பொழுதே அறியப்பட்டு விட்டது. அவ்வாறு அறிந்த விஷயங்களை எப்பொழுதும் அறிந்து கொண்டே இருக்கின்ற நீங்கள் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கின்றீர்கள். அதுதான் நீங்க, அதுதான் நீங்க உணர்வு, விழிப்புணர்வு, தன்னுணர்வு, சைத்தன்யம், சேத்தனம், பிரம்மம், பிரக்ஞை அப்படின்னு பல பேர்ல சொல்றாங்க ரிஷிகள். அப்ப அதுதான் இங்க நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த சுய அறிவின் மூலமா நீங்க பாக்குற உலகம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்? தோற்றம் தான், நீங்க இருக்கிறதுனாலதான் தெரியுது, நீங்க இல்லைன்னா அந்த உலகம் மறைஞ்சிடும். அது எப்படிங்க என்னால ஒத்துக்கவே முடியாதுன்னு நீங்க சொல்றதுக்கு தான் நாங்க உதாரணம் சொல்லுவோம். தூக்கம், தூங்கும் போது நீங்க ஏன் இந்த உலகத்தை விட்டுறீங்க? அப்ப அங்க மனசு இல்லையே. அப்போ சைத்தன்யம்ங்கிறது மனதுல பட்டு பிரகாசிக்கும் போது உலகம் தோன்றுது, மனசு இல்லைன்னா உலகம் மறைஞ்சிடுது. மனம் இருந்தால் உலகம் இருக்கும், மனம் இல்லாவிட்டால் உலகம் இருக்காது. கண்ணாடி இருந்தால் உங்கள் உருவம் இருக்கும், கண்ணாடி இல்லாவிட்டால் உங்களோட உருவம் தெரியாது. இது தாங்க இவ்வளவுதானே விஷயம், இதை ஏத்துக்க நம்மளால முடிய மாட்டேங்குது பாத்தீங்களா. இங்கதான் ப்ராப்ளம், இதுதான் கௌடபாதருடைய அஜாதவாதம். அஜாதவாதம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய டாபிக். அதாவது ஆதிசங்கரர் வந்து இது அருமையா எடுத்து சொல்லுவார், அதை ரமண மகரிஷியும் அழகா பேசுவார். அஜாதவாதம், அஜாதவாதம்னு ஒரு புக்கு போட்டிருப்பேன், டவுன்லோட் பண்ணி படிங்க வெப்சைட்ல, மிகப்பெரிய டாபிக் அது. அதனால இங்க உலகம் என்பது தோற்றம், ஆனால் அது நான் இருப்பதினால் இங்க எல்லாம் இருக்கிறது. அப்ப இங்க கல்லு மண்ணுல ஆத்மா இல்லையான்னா, எல்லாத்துலயும் ஆத்மா இருக்கு. ஏன்னா ஆத்மா மட்டும்தான் இருக்குது, அந்த சித்து மட்டும் அதுல இல்ல. ஆனா உங்களிடத்துல இருக்கிற சித்துனால அது பிரகாசிக்குது, நீங்க அதை கல்லுன்னு தெரிஞ்சுக்க முடியும். ஆனா கல்லு தன்னை கல்லுன்னு தெரிஞ்சுக்காது. ஆனா அந்த கல்லு நான் இருக்கிறேங்கிறது என்றைக்குமே கண்டுபிடிக்காது, நீங்க இருக்கிறீங்கன்ட்டு என்றைக்கும் கண்டுபிடிக்காது. ஆனா நீங்க நான் இருக்கிறேங்கிற இந்த உடலையும் பார்க்கலாம், அந்த கல் இருக்குன்ட்டு அந்த உடலையும் பார்க்கலாம். ஆனா இந்த உடலாக தெரிகிற அவையெல்லாம் உங்களுடைய இருப்பினால தோன்றுகின்ற தோற்றம் தான். நீங்க என்ன நினைச்சுக்கிட்டீங்கன்னா, இந்த பாடி வந்து என்னதுன்னு அபிமானத்தை வச்சுக்கிட்டு பாக்குறதுனால உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனா இந்த பாடி அபிமானத்தை விட்டு நீங்க தேர்ட் பர்சனா நின்னு பாத்தீங்கன்னா, அந்த பிரம்மமா அந்த உணர்வா நின்னு பாத்தீங்கன்னா, இந்த பாடியும் நான் இருக்கிறதுனால தான் இருக்கு, அந்த பாடியும் நான் இருக்கிறதுனால தான் இருக்குன்னு புரியும். அந்த ஜடப்பொருளாகிற கல்லும் நீங்க இருக்கிறனால தான் இருக்கு, அசைகின்ற இந்த உடம்பும் நீங்க இருக்கிறனால தான் இருக்கு. அப்ப எல்லாம் உங்களுடைய இருப்பினால இருக்கு. அதனாலதான் சர்வம் பிரம்மமயம், எல்லாம் பிரம்மமாக தான் இருக்கு அப்படிங்கறத இங்க புரிய வைக்கிறாங்க. அதைத்தான் இங்க ஸ்லோகமும் இவ்வளவு டெப்தா பேசுது. அதை நீங்க இப்படிதான் புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம பொதுவா பாரமார்த்த சத்தியம் வியாபகாரிக சத்தியம்ங்கிற ரெண்டு விஷயம் வந்து நம்ம எப்படி பாக்குறோம் அப்படின்னா, இப்போ கூடஸ்தன் அப்படிங்கிறது புத்தியில பிரகாசிக்கிற அந்த ஆத்ம ஒளி, நம்மளுடைய புத்தியில அதுதான் பிரகாசிச்சு இது இது இன்னதுன்னு பகுத்தறியுது. அந்த ஆத்ம ஒளியின் மூலமா பகுத்தறியக்கூடிய அந்த விஷயத்தை பிரதிபிம்பித்து காட்டுகின்ற ஊடகம் தான் மனசு. அப்ப மனதின் மூலமா நீங்க இதை பேனான்னு தெரிஞ்சுக்கிட்டாலும், புத்தியின் மூலமா அந்த பேனாவை அறிபவன் தான் இங்க ஆத்மா, அதுதான் சித்து. அப்ப சித்துக்கு எப்படி அது பேனான்னு தெரிஞ்சதுன்னா, அந்த பேனாவே அதுவே மாறி அந்த மனம்ங்கிற கண்ணாடி வழியா தன்னை பார்த்துக்கிட்டு இருக்குது. அப்ப பேனாவும் அதுவே, அந்த பேனா என்றது அறிபவனும் அதுவே. அப்ப அது மட்டும்தான் இருக்குது, அதுவே உன்னை உண்டாக்கி அனுபவித்து ஒடுக்கிக் கொள்கிறது. அப்ப படைப்பு இருப்பு அழிவு அந்த மூன்றும் ஒரே இடத்துல நடக்குது, அதுதான் ஈஸ்வரன் நிகழ்வுன்னு சாஸ்திரம் சொல்லுது. சிருஷ்டி ஸ்திதி சம்சாரம், படைக்கும் அதை அனுபவிக்கும் அழிச்சிக்கும், அந்த மாதிரி அது லயம் பண்ணிக்கும், தனக்குள்ளேயே வச்சு லயம் பண்ணிக்கும். அப்ப அது அந்த மாதிரி பண்றது எது, அது மைண்டே தான் பண்ணுது. மனசே தான் உன்னை படைக்குது, மனசே தான் உன்னை அனுபவிக்குது, மனசே தான் அதை உள்ள ஒடுக்கிக்குது. அப்ப எப்படி மனசு தான் அனுபவிச்சு ஒடுக்குதுங்கிறதுக்கு நம்ம நைட்டு இரவு தூக்கத்தை சொல்றோம் இல்லையா. பகல்ல வந்து இப்ப நீங்க ராமசாமி குப்புசாமின்னு அபிமானம் பண்றீங்க, அப்புறம் நான் கலெக்டர் டாக்டர்னு அபிமானம் பண்றீங்க, உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் அபிமானம் இருக்கோ எல்லாம் இருக்கும் விழிப்புல. ஆனா நீங்க நைட்டு தூங்கும் போது எல்லாம் உங்களை விட்டு போயிடும், உங்களுடைய பதவி போயிடும், உங்களுடைய படிப்பு போயிடும், உங்களுடைய ஆணா பெண்ணாங்கிற அடையாளம் போயிடும், உங்க பேங்க் பேலன்ஸ் போயிடும், உங்க உறவுகள் மனைவி குழந்தைகள் போயிடும், எல்லாமே காணாம போயிடும். எப்போ? ஆழ்ந்த உறக்கத்துல. ஆனா உறக்கம் தெளிந்து நீங்க திருப்பி விழிப்பு நிலையில நான் இருக்கிறேன் அப்படிங்கிற தன்னிருப்பு வெளிப்பட ஆரம்பிச்ச உடனே உங்களுக்கு எல்லாம் வந்துடும். எப்படி எல்லாம் கரெக்டா வருது, என்னுடைய மனைவியே எனக்கு கரெக்டா வரா, என்னுடைய பையனை எனக்கு கரெக்டா வரா, என்னுடைய படிப்பு எனக்கு கரெக்டா வருதுன்னா, அதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே ஸ்டோரேஜ் ஆகி இருக்கு, சித்தத்துல பதிவு பண்ணப்பட்டிருக்கு. அது மட்டும் தான் வரும், வேற எப்படி மாறி வரும்? சட்டியில இருந்தா தானே அகப்பையில வரும்னு சொல்லுவாங்க இல்லையா, என்ன வச்சிருக்கீங்களோ அதானே வெளிப்படும். அப்ப ஏற்கனவே அதெல்லாம் பதியப்பட்டிருக்கு, அதுவே மீண்டும் உங்களுக்கு வெளிப்படுது. அப்ப இந்த பதிவுகள் மீண்டும் வெளிப்படுவதனால உங்களுக்கு மீண்டும் உறவுகள் இருக்கு, உலகம் இருக்கு, உத்தியோகம் இருக்கு, பணம் இருக்கு, பதவி இருக்கு. ஆனா மீண்டும் நீங்க நைட்டு தூங்க போகும்போது எல்லாம் காணாம போயிடுது. அப்ப இது மாதிரி தினசரி தூங்கும் போது விட்டுறீங்க, அப்புறம் எழுந்திருக்கும் போது கொண்டு வந்துக்கிறீங்க, இப்படியே போயிட்டு இருக்கு. ஒரு நாள் நீங்க தூங்குறவங்க எழுந்திருக்கவே இல்லை, அப்ப என்ன ஆயிடுது? அவ்வளவுதான், மீண்டும் எதுவுமே வராது. அப்ப என்ன நடந்துச்சுங்க? அப்ப மனசு இருந்தா எல்லாம் வரும், மனசு இல்லைனா எதுவும் வராது அப்படிங்கிற ஒரு உண்மையை புரிஞ்சுக்கிட்டா, இங்க சித்தனுடைய ஆபாசன் அந்த கண்ணாடி தாங்க இது எல்லாத்தையும் காட்டிக்கிட்டு இருக்கு. ஆனா அறிவு இதில் சம்பந்தப்படவே இல்லை, அறிவின் மீது இது எல்லாம் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. எப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த தத்துவம்! இதை உள் வாங்கிட்டீங்கன்னா இந்த உலகம் என்பது தோற்றம் அப்படின்றது எந்த சந்தேகமும் இல்லை, எந்த சந்தேகமும் தேவையே இல்லை. ஆனா நம்மளால ஏத்துக்க முடியல, அதுக்கு பேர் தான் பந்தம், பற்று, அபிமானம் அப்படின்னு சாஸ்திரம் புரிய வைக்குது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு ஆழமான விஷயத்தை நாம் இந்த ஸ்லோகத்துல பாக்குறோம். இததான் இங்க கூடஸ்தன், ஆபாச ஜீவன், சிதாபாசம் அப்படிங்கிற வார்த்தைகளெல்லாம் போட்டு நம்மளுக்கு புரிய வைக்கிறாங்க. அப்ப இங்க எதிராளி அதாவது பூர்வ பட்சி என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு அழகா பதில் சொல்றார். இங்க வந்து பூர்வ பட்சி ஒரு கேள்வி கேட்கிறான், ஸ்வயம் மட்டுமல்ல நீ நான் அவன் போன்ற சொற்களும் எல்லா மனிதர்களிடம் பொதுவாக தோன்றுகின்ற இல்லவா, அப்படியானால் அவற்றையும் ஆத்மா என்று ஏற்றுக்கொள்ள வேண்டாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறான். வித்யாரண்யர் அடுத்த செயலில் அதை விளக்கம் பண்றார், அது 47, அதையும் பார்ப்போம். தத் வேதந்த அபி ஸ்வத்வமிவ மகாமாத்திஷு சர்வத்ரா அணுகதே தேன தயோரப்யாத்ம தேதி சேத். இங்க என்ன சொல்றாருன்னா, ஸ்வயம் அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொருத்தருக்கிட்டையும் இருக்குது, அதனால நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் அப்படின்னு நம்மளையே நாம அபிமானிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப அந்த அபிமானத்துல இப்ப நீங்க இருக்கிறீங்க, இப்ப நான் அப்படிங்கிற உணர்வு இருக்கு இல்லையா, நீங்க இருக்கிறது நான் உணர்றேன், நான் இருக்கிறேங்கிறது நான் உணர்றேன். அப்படி பல இடங்களில் நம்ம இந்த விஷயங்களை பொதுவாக பார்த்தாலும் அந்த எல்லா விஷயங்களுக்கும் முக்கியமா ஆத்ம தத்துவம் உண்டு என்று நாம் இங்க அறிய வேண்டும். அந்த நிலை நமக்கு எப்ப புரியுதோ அப்பதான் நமக்கு வந்து எல்லாவற்றிலும் தன்னிருப்பை தான் உணர முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இங்க புரிய வைக்கிறார். அது ஏற்கனவே நம்ம பார்த்தோம், அவர் எப்படி புரிய வச்சாருன்னா, இங்க ஸ்வயம் அப்படிங்கிறதும் ஆத்மா என்பது வேறு வேறு கிடையாது. நீ வந்து ஜலம்னு சொன்னாலும் தண்ணினாலும் ஒரே பொருளைத்தான் குறிப்பிடுது. அது மாதிரி நீ வந்து அது ஆத்மா இது ஆத்மா அப்படின்னு நீ சொல்லிக்கிட்டு சுத்தினாலும், நான் இருக்கிறேன் நான் ஸ்வயம் அப்படின்னு நீ உன்ன சொன்னாலும் ரெண்டும் ஒண்ணுதான், அது வேறு நான் வேறு என்று பிரித்து பார்ப்பது மனதினுடைய போக்கு, அது அஜ்ஞானம். அப்ப இங்க நம்ம அதை மாத்தி புரிஞ்சு வைக்கணும், அது மனசுக்கு அந்த புரிதலை கொடுக்கணும், அது மட்டும்தான் நம்ம செய்ய வேணும். அப்ப அந்த புரிதலை மனதுக்கு எப்படி கொடுக்கறது, மனதை வந்து இந்த விஷயங்களை ஆழமா உள்ள கொடுத்து புரிய வச்சு அப்டேட் பண்றதுலதான் இருக்கு. அப்ப அந்த அப்டேட் எப்படி நடக்கும்னா, இப்போ அறியாமையான விஷயங்களை மனதுல இருந்து நீக்கினா நடந்துடும். மனசு என்னென்ன விஷயங்களை தப்பு தப்பா ஏத்தி வச்சுட்டு இருக்கோம், அவ்வாறு ஏற்றி வைக்கப்பட்டவங்கள் வந்து உண்மை இல்லை அப்படின்னு நம்ம அதுக்கு இறக்கி வச்சிட்டோம்னா அங்க மனமே இருக்காது. இல்ல அப்ப எண்ணங்கள் எப்போ இது மாதிரி தவறான எண்ணங்கள் நம்ம இடத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கோம், அந்த பதிவுகளை நீக்கும் போது அங்கு எம்டி ஆகுது இல்லையா, அப்ப உண்மை நிலை என்னவோ அந்த நிலை அது உணரும். அதுதான் நம்ம அறிய வேண்டிய விஷயம் அப்படின்னு இங்க புரிய வைக்கிறாங்க. அப்ப இங்க அகம் அப்புறம் தொம் அப்படிங்கிற ரெண்டுக்கும் ஆத்ம தத்துவம் கொடுக்க வேண்டியது இருக்கிறது இல்லையா அப்படின்னு கேட்டு அந்த வாதத்தை அவன் செய்யும் போது, இது சாதாரணமா பார்த்தா ஒரு சிறிய வாதம் மாதிரி தோன்றினாலும் இங்க மிகப்பெரிய ஒரு வேதாந்த விஷயம் இருக்கிறது என்று பார்க்க முடியும். இப்ப ஆத்மா என்று நிரூபிக்க பயன்படுத்தியதன் காரணம், அந்த ஆத்மா என்பது அனைவருக்கும் பொதுவானது என்பதாக இருப்பதனால, அகம் அப்படிங்கிற ஒரு சொல் வந்து நான் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு சொல் வந்து எது புரிஞ்சுக்க முடியும், அந்த பக்குவத்தை அடைந்த உயிர் பொருளாக இருக்கின்ற அந்த மெய்ப்பொருளை உணர்ந்து கொண்டவன் தான் அதை நான் இருக்கிறேன் அப்படின்னு தன்னுடைய மெய்யை உணர்வான். அவனுக்கு மட்டும்தான் அந்த அகம்ங்கிற உண்மைத்தன்மை உணரப்படும். ஆனா மற்றதெல்லாமே அந்த அகம் அகம்னு அது அதுக்குள்ள பிரகாசிக்கதால் தெரியாது அதுக்கு. அப்ப அந்த நிலையில இப்ப மனிதன் வந்து இப்ப அந்த அகத்துக்கும் சுயத்துக்கும் ஆத்மாவுக்கும் விசாரம் பண்ணி பார்க்கும்போது எல்லாம் ஒரே பொருளை தான் குறிப்பிடுது. ஆனா அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நானே இங்கிருந்தா நான் இப்படிங்கிறேன், கண்ணாடியில் இருந்தா நான் அப்படிங்கிறேன், இந்த பக்கமும் நான் தான் இருக்கிறேன், கண்ணாடியில நான் தான் இருக்கிறேன், ஆனா இது வந்து உண்மை பொருள் அது வந்து பிரதிபிம்பம் அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி தான். இங்க ஸ்வயம் ஆத்மா அப்படிங்கிற விஷயமா அப்படிதான் பிரிச்சு பாக்குறமே தவிர, ஆனா ரெண்டும் ஒண்ணுதான் அப்படிங்கிற ஒரு ஆழமான விஷயத்த இந்த இடத்துல பேசி புரிய வைக்கிறார். சர்வாத்திர அணுகத்தை அப்படிங்கிறாரு. அணுகத்தம்னா பல்வேறுபட்ட இடங்களில் ஒரே மாதிரி தோன்றுவது. எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, தங்கம் இருக்கு, அது பல நகைகளில் இருக்கிறது அது போல. இப்ப மண் இருக்கிறது, அது பல பானைகளில் இருக்கிறது அது போல. அணுகதம் அப்படிங்கிற வார்த்தைக்கு இப்படி மீனிங் எடுத்துக்கணும். ஒரு பொருள் தான் இருக்கு, அந்த ஆத்மா தான் இருக்கு, அது பல பொருள்களை தெரியுது, அதனால அது வேற வேறன்னு சொல்லிட முடியாது. இப்ப நீங்க நெக்லஸ்ன்னு பேர் வச்சிருக்கலாம், கம்மல்னு பேர் வச்சிருக்கலாம், ஆனா அதுக்கு மதிப்பு தங்கம் தானே. அது மாதிரி நீங்க மண்ணுன்னு சொல்லலாம், மரம்னு சொல்லலாம், மனிதன் சொல்லலாம், ஆனா அது உடல்னால் தான் மாறுபட்டு இருக்க தவிர ஆத்மாவில் மாறுபாடு இல்லை. அப்ப நீங்க மண்ணிலையும் ஆத்மா இருக்கானா, ஆத்மா இருக்கு, மரத்திலையும் ஆத்மா இருக்கு, மனிதன்லயும் ஆத்மா இருக்கு. ஆனா மண்ணு தன்னை தெரிஞ்சுக்க முடியாது, மரம் தன்னை தெரிஞ்சுக்க முடியாது, ஆனா மனிதன் தன்னை தெரிஞ்சுக்க முடியும். அப்ப என்ன வித்தியாசம் மண்ணுக்கும் மரத்துக்கும் மனிதனுக்கும் பாத்தீங்கன்னா, மனிதன் இடத்துல சித்து பிரகாசிக்குது, மரத்திலையும் மண்ணிலையும் சித்து பிரகாசிக்கல. அப்ப சத்துங்கிற இருப்பின் இடத்துல இருக்கின்ற சித்து பிரகாசம் எதுல பட்டு பிரதிபிம்பிக்குதோ அதுல பிரகாசிக்க தயாரா இருக்குது, ஆனா அவ்வாறு பிரதிபிம்பிக்கின்ற ஊடகம் தயாராக இருக்கிறதா அப்படிங்கறதுதான் இங்க கேள்வி. அப்ப நம்ம ஊடகமா இருக்கிற அந்த அறிவை பிரகாசிக்க வைக்கின்ற ஒரு கண்ணாடியாக இருக்கிற நாம் நம்மை தெளிவாக வைத்துக் கொண்டால் போதும், நம்ம இடத்துல அது பிரகாசிக்கும். அதைத்தான் நம்ம செய்ய வேண்டியது இருக்கு, அதுக்குத்தான் மனித பிறவி கிடைச்சிருக்கு. அப்ப மனித பிறவியினுடைய பரிணாம வளர்ச்சியே அந்த அறிவை பிரகாசித்து தன்னிருப்பை தான் உணர்வதற்காக உண்டாக்கப்பட்டது. ஆனால் நாம் அப்படிப்பட்ட ஒரு அரிதான மனித பிறவிய அற்ப விஷயங்களிலே பயன்படுத்தி மீண்டும் மீண்டும் இந்த பிறப்பு இறப்பு சக்கரத்துல சுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது காரணம் ஒரு தனித்த அபிமானம். தன்னை ஆத்மா என்று ஒரு ஜீவனாக அபிமானித்துக் கொள்வது, அப்புறம் நான் சாதாரணவன், கடவுள் தனக்கு வேறானவன் என்று அபிமானிப்பது, அப்புறம் தன் மீது ஏற்றி வைக்கப்பட்ட பதவி படிப்பு இதை வைத்துக் கொண்டு அபிமானிப்பது, பிறப்பின் அடிப்படையில நம்மளை நம்ம அபிமானிப்பது, இப்படி எத்தனையோ அபிமானங்கள் பற்றுக்கள் நம்மை வந்து பிடித்துக் கொள்வதனால நாம் இந்த அஞ்ஞானத்தில் வாழ்கிறோம். ஸ்வயம் என்பது என்ன என்று தெரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறோம். அப்ப அதனால நமக்கு மற்றவர்களால் ஏற்றி வைக்கப்பட்ட அடிப்படை விஷயங்களை வைத்துக் கொண்டு நான் மனிதன், நான் ஆசிரியன், நான் மாணவன் என்று ஒரு விசேஷ அடையாளத்தை விரும்புகிறோம். ஆனா இந்த விசேஷ அடையாளங்கள் எல்லாம் வந்து போகின்றது தானே. ஆசிரியன் எப்பவும் ஆசிரியனாவே இருப்பானா, மாணவன் எப்பவும் மாணவனாவே இருப்பானா, அதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம் தானே. அப்புறம் அந்த கலெக்டர் கலெக்டராகவே இருப்பாரா, அது ஒரு குறிப்பிட்ட காலம்தான். பதவி எல்லாம் அப்படிதான், முதலமைச்சர் எப்பயுமே முதலமைச்சரா இருப்பாரா, ஜனாதிபதி எப்பயுமே ஜனாதிபதியா இருப்பாரா, எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டும்தான் இருக்க முடியும். அப்புறம் வந்து வந்து போற பதவிகளுக்கு வேற ஒருத்தர் வந்துடுவாரு, அவரு அங்க இருந்து ரிசைன் பண்ணிடுவாரு அல்லது இறந்து போயிடுவாரு, அந்த போஸ்டிங் போயிடும். அப்ப எல்லாமே வந்து போகிற விஷயங்கள் தான். ஆனா எதுவும் மாறாத ஒன்று இருக்கு இல்லையா, அதுதான் ஆத்மா, அதுதான் நீ அப்படின்னு நமக்கு புரிய வைக்கிறது தான் இவ்வளவு உதாரணங்கள், ஓமானங்கள், விளக்கங்கள் இப்படி நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். அப்ப இங்கேயும் அதே தான், இந்த விஷயத்தையும் அப்படிதான் புரிய வைக்கிறாரு. ஏன்னா இங்க இந்த ஸ்லோகத்துல அவர் சொல்ற விஷயமும் அந்த பர்டிகுலர் விஷயம்தான். அது எப்படின்னா, ஸ்வயம் வந்து எல்லோரிடத்துலயும் பொதுவாக இருந்து கொண்டுதான் இருக்கு. ஆனா நம்ம ஆத்மா என்றால் அந்த அகம் துவம் போன்ற சொற்களும் பலரிடம் பொதுவாக காணப்படுகின்றன. அவற்றுக்கு ஆத்ம தத்துவம் கொடுக்க வேண்டும் என்று இங்க புரிய வைக்கிறதா இந்த ஸ்லோகத்தினுடைய முக்கிய விஷயமா பாக்குறோம். ஏன்னா இப்ப 47 அவன் கேள்வி கேட்டான், இவர் வந்து இந்த மாதிரி விளக்கம் கொடுத்திருக்கார், தன்னிருப்பினால் இங்க எல்லாம் அறியப்படுகிறதுங்கிறதையும் சொல்லிட்டார். அப்ப ஸ்வயம் என்பது உங்களுக்கும் நீங்க நான் இருக்கிறேன்னு தெரிஞ்சுக்குவீங்க, நானும் நான் இருக்கிறேன்னு தெரிஞ்சுக்குவேன். ஆனா நம்ம இடத்துல இருக்கிற சுயத்தை நான் இருக்கிறேன்னுங்கிறத எந்த அடிப்படையில நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, எந்த அடிப்படையில நான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கறது நம்ம ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம் இருக்கு. இப்ப நான் வந்து நான் ஏற்றி வைக்கப்பட்ட அடையாளத்தை வச்சுக்கிட்டு நான் ஒரு ஆசிரியன், நான் ஒரு இப்படிப்பட்டவன் இன்னார் அப்படின்னு நான் ஒரு அபிமானத்தை வச்சுக்கிட்டு நான் என்ன அடையாளப்படுத்திக்கிட்டு இருக்கிறதுனால நான் என்னுடைய அடையாளம் இதுதான் என்று நம்புறேன். நீங்க உங்களுக்கு ஏற்றி வைக்கப்பட்ட அடையாளத்தை வச்சுக்கிட்டு நான் இப்படிப்பட்டவன் இன்னார் என்று நீங்க நம்புறீங்க. ஆனா இது எல்லாம் உண்மை கிடையாது, ஏன்னா இதெல்லாம் அடையாளங்கள் தான். இந்த அடையாளங்கள் அழிக்கப்பட்டு விட்டால் அங்கு ஆத்ம தத்துவம் வெளிப்பட ஆரம்பிக்கும் என்று புரிய வைக்கிறார். அதுதான் நம்ம வேதாந்த சாஸ்திரத்தினுடைய அடிப்படை விஷயமாவே பார்க்கிறோம். எல்லாவற்றையும் நேர்த்தி பண்ணா எஞ்சுவது எதுவோ அதுவே ஆத்மா பிரம்மம் என்று புரிய வைக்கிறாங்க. அந்த விஷயத்தை இப்படி கொஞ்சம் மாத்தி மாத்தி ஏதேனும் ஒரு வகையில நமக்கு ஓமானங்களோட பொருத்தி இப்படி எல்லாம் புரிய வச்சா நம்ம மைண்டு வந்து அப்டேட் ஆகுங்கிறதுக்கு தான் இந்த பாடங்களை இவ்வளவு விரிவா நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம். அப்ப இந்த பாடங்களை மீண்டும் மீண்டும் கேளுங்க, சந்தேகம் தெளிவாகுங்க, அப்பதான் நீங்க அதுவாக நிக்க முடியும். கேட்கறதுனால மட்டும் நீங்க ஆத்மாவா மாறிட முடியாது. அந்த கேட்ட விஷயங்களை பலமுறை சந்தேகம் தெளிகிற அளவுக்கு தெளிவாகி அப்புறம் அந்த கற்ற விஷயத்துல நிற்க கத்துக்கணும். நான் ஆத்மா தான், நான் பிரம்மம் தான், நான் அந்த உணர்வு தான் அப்படின்ட்டு அதுல திடமாக நிற்கும் போது மட்டும்தான் நீங்க அதுவாகவே மாற முடியும், இல்லாவிட்டால் அதுவாகவே இருக்க முடியாது என்பதை இங்க சொல்றாங்க. அப்ப இதை பற்றி இன்னும் வித்யாரண்யர் விரிவாக பேசுவார். அது அடுத்த 48 ஸ்லோகம் வருது, அதுல பார்ப்போம், நாளைக்கு பார்ப்போம். நேரம் கருதி வகுப்பை நிறைவு செய்கிறேன். நன்றி. ஓம் தத்சத்.